ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்த்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதத்ததிதராணித்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ஸதயைகசந்தோஹோ ராமானுஜஸ்ஸசரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதா யுவதயத்தனயாஹ விபூதிஸ் ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்க்ரி யுகளம் ப்ரணமாமி மூர்த்னா பூதந்தரஸ்ய மகதாத்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குடசேகர யோகிவாஹான் பக்தாங்கிருதேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நம யன்மூலம் ஆஸ்வயுஜமாஸ்யவதாரமூலம் காந்தோபயந்திரி யமுனஃ கருணைகசுந்தோ ஆசீதசத்சு கணிதஸ்ய மமாபி சத்தா மூலம் ததேவ ஜகதப்யுதயைக மூலம். ஆழ்வார்கள் வாழி, அருளிச்செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி, ஏழ்வார் உய்ய அவர்கள் உரைத்தவர்கள்தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தட்ட ஜீவ ஜீவாதவே நமஹா. இந்த பாசுரமும் இந்த ஸ்லோகமும் முதலாழ்வார்களுடைய வைபவத்தையும் பிள்ளை உலகாசிரியனுடைய வைபவத்தையும் சொல்ல வந்தது. ஐப்பசி மாசத்துக்கே தனி ஏற்றம் உண்டு. ஐப்பசி லோணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தில் எப்புவியும் பேசு புகழ் எந்த பூலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் வைபவத்தை பேசுற அளவுக்கு ஐப்பசி மாசத்துக்கு ஏற்றம். ஐப்பசியத்தான் நாம முதல்ல எண்றத்துக்கு ஆரம்பிக்கணும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மாசத்தை எண்ணுனா சித்தரேன்னு எண்ணக்கூடாது, ஐப்பசின்னு எண்ணணும். மாதத்தை முடிச்சுடுனா கார்த்திகன் முடிச்சுடணும். ஏன்னா கார்த்திகரை தான் திருமங்கியாழ்வார் திருவதாரம் பண்ணார். சரி, நட்சத்திரத்தை எண்ணுன்னா அஸ்வினின்னு எண்ணக்கூடாது, கடைசியில முடிக்கவும் கூடாது. நட்சத்திரத்தை எண்ணுன்னா ஓணம் திருவோண நட்சத்திரத்தெல்லாம் எண்ண ஆரம்பிக்கணும். கடைசி நட்சத்திரம் கார்த்திகை. திருமங்கியாழ்வார் கடைசியில கார்த்திகன் கார்த்திகனால் திருவதாரம் பண்ணார். நாளை ஆழ்வார்கள் அனைவரும் வாழ வேண்டும். அவ்வாழ்வார்களுக்கு முன்னோடிகளாக அவதரித்தவர்கள் முதலாழ்வார்கள். மற்றுள்ள வாழ்வார்களுக்கு முன்னே வந்துரித்து நச்சமிழால் நூல் செய்து நாட்டை வைத்த பெற்றிமையோர் மற்றாழ்வார்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து திருவவதாரம் பண்ணினார்கள். இவர்கள் தான் பொற்காலிட்ட பெருமான்னு சொல்லணும். செம்பர் கடலடி செல்வா வலதேவா உம்பியும் நீயும் உறங்கியல் ஆண்டாள் பாடினாலும் பலராமன் திடீர்னு கொண்டாடிட்டான். கண்ணனை எழுப்பியாச்சு கண்ணனே. அம்பரமேசன் நீரே தோரேரம் செய்வான் அந்த கோபாலா எழுந்திராய் குமனார்க்கெல்லாம் குழந்தை பிரமாட்டிய சோதாய் அம்பரமூடர் தோங்கி வளர்ந்த உம்பர் கோமானை உறங்காத எழுந்திராய் மூணு பேரையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இப்ப பலராமன் எழுப்பினா இவரை எழுப்பிருக்கு அங்க எழுப்பிருக்கணும் இல்லையோ. கண்ணனை எழுப்பின உடனே அவர் திரும்பியே பார்க்கல. அது எப்படி நம்பி மூத்தபிரான எழுப்பாக என்ன வந்து எழுப்பலாம், பாகவத சம்பந்தம் இல்லாத நம்ம இடத்துல எப்படி வரலாம்னு பேசாமலே இருந்து விட்டார். அதனால பார்த்து ஆண்டாள் புரிஞ்சு போச்சு, ஓ நம்மதான் முறையில்லாத முறையில பத்திருக்கோம், முறைய மாற்றிக்கொள்ளுவோம் அப்படின்னுட்டு பாசுரத்தை மாற்றிட்டா. அமரமூடர் தோங்கி வரகளந்த உம்பருகவமானே உறங்கால் எழுந்திராய் செம்பொற் கடலடி செல்வா வலதேவா. வெறுமை எழுப்பல, கொண்டாடிட்டா பலராமனே. நீர் முதல்ல பூலோகத்துல காலை வச்சீரோ கண்ணன் பிறந்தான், நீரே இல்லைன்னா அவர் பிறந்திருக்க போறாரா? அதனால செம்பொற் கடலடினா என்ன பொற்கடலடி பலராமனுக்கு, அவர் திருவடிப்பட்ட பாக்யம் கண்ணன் திறந்தது. சில பேர் வீட்டுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோ, ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றார், வந்த நிலையிலிருந்து செல்வமா பெருதும் பக்தியா பெருதும் கடாட்சமா பெருதும், அது ஒரு பக்கம். நூறு பக்கம் சில பேர் போயிட்டு வந்தப்பறம் ஏன் வந்தா அப்படின்னு கேட்கறதுக்கு தோணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்லு. அதனால செம்பர் கடலடி செல்வா பலதேவா, பலதேவன் திருவடியை வைத்தாரோ மேலே கண்ணன், அதை போல முதலாழ்வார்கள் மூவரும் திருவவதாரம் பண்ணினார்களோ மேலே மற்றையாழ்வார்களுடைய அவதாரம். அயோனிஜர்களாய் எந்த தாயினுடைய வயிற்றிலேயும் பிறவாதவர்களாய் எந்த ஜாதி என்று சொல்ல இயலாதவர்களாய் பகவத் பக்தியே வடிவெடுத்தவர்களாக பொய்கையார் பூதத்தார் யார் என்கிற முதல் மூன்று ஆழ்வார்களும் திருவவசாரம் பண்ணினார்கள். அவர்களுக்கு முதல் ஆழ்வார்கள் ஒற்றுமையான பேர். இவ எவ்வளவு தூரம் ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சரித்திரம் சொல்லி விளக்க முற்படுகிறேன். ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் நாலு பேர் பிறந்து நாலு பேருக்கும் தொட்டில் விட்டுட்டார். குழந்தைகளுக்கு ஒரே அழுகை, ஏன் அழறதுன்னு புரியல கௌசல்யக்கு. வசிஷ்டர் வந்து ஞானக்கண்ணாலே பார்த்தார், தப்பான வரிசையில தொட்டுல போட்டிருக்கே மாத்து, ராம பரத லக்ஷ்மண சத்ருகன் போடாதே, ராம லக்ஷ்மண பரத சத்ருகர்கள் மாத்தி போடு, மாத்தி போட்டாச்சு. லக்ஷ்மணஹா லக்ஷ்மிவர்தனஹா பால்யாத் பிரபிருதி சுஸ்னிக்தஹா லக்ஷ்மணோ லக்ஷ்மிவர்தனஹா, எப்ப பிறந்தானோ லக்ஷ்மணன் அது தொடக்கமாகவே ராமபக்தி. திருத்துழாய் பரிமளிக்கும், அங்குரிக்கும் போதே பரிமளத்தோட அங்குரிக்குமா போதே. திருத்துழாய் பூமியை பிளந்துட்டு வெளியில வருதுன்னா அது வெளியில வரச்சேவே மனத்தோட தான் வரும். இது ஏதோ இந்த குறிஞ்சி பூ 12 வருஷத்துக்கு 1 தடவை பூக்கும், 12 வருஷத்துக்கு 1 தடவை மனம் பரப்புங்கிறாள், அப்படி இல்ல இல்ல. அது எப்ப வெளியில வர ஆரம்பிக்கிறதோ அப்போதே மனம். எப்ப லக்ஷ்மணன் அவதரித்தானோ அப்பவே ராமபக்தி. அவனுக்கு ஒன்னு நாள் கழிச்சு அல்ல, ஆனால குழந்தைகள் அழுக தாங்கலே. வரிசையை மாத்திட்டா ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் பாதி அழுகதான் நின்றுது. இது என்ன இன்னும் மிச்சம் பாதி அழறதே, குழந்தைகள் ஏன் அழறதுன்னு வசிட்டர் ஊன்றி பார்த்தவர் 2 தொட்டில் எடுத்திருக்கோம் சொல்லி, 2 தொட்டில் போறோம். ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கு 1 தொட்டில், பரதனுக்கும் சத்ருகனனுக்கு 1 தொட்டில். இந்த 2ஆம் தொட்டில் போறது கூட லக்ஷ்மணனுக்கு பிடிக்கவில்லை, அத்தனை தூரம் நெருக்கமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சகஜ பக்தியோடையே பிறந்தவன், 1 தொட்டில சேர்த்தாச்சு. இனிமே 2 குழந்தைன்னு சொல்றதா, ஒன்னு சொல்றதா? பரதன் புறத்து போனா அப்ப சத்ருகன் கூடவே போடுவது. இது காண்டத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஸ்லோகம், கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகா சத்ருகனஹா நித்திய சத்ருகனஹா நீத பிரீதி புரஸ்கிருதா. பரதன் கிளம்பி மாமன் வீட்டுக்கு போறார், அப்ப கூடவே சத்ருகனன் புறப்படுறார். வால்மீகி பகவான் கேட்டுக்கிறார், பரதனுடைய நட்சத்திரத்துக்கு நாள் நன்னா இருக்கான்னு வசிஷ்டர் பாக்கிறார், ஆனா சத்ருகனுடைய நட்சத்திரத்துக்கு அந்த நாள் ஒத்து போறதான்னு பார்க்கவே இல்லை. அவன் ராஜகுமாரன்னா 2 பேருக்கும் பார்க்கணும் போது, பரதன் ராஜகுமாரன் தான், சத்ருகன் ராஜகுமாரன் தான். ஆனா பரதனுக்கு நாள் பார்த்தா புஷ்ய நட்சத்திரம் பரதனுக்கு, ஆசிலேஷா நட்சத்திரம் சத்ருகனுக்கு, 2 பேர் நட்சத்திரத்துக்கு பார்க்கல, பரதனுக்கு தான் பார்த்தா. இது வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். ஒருத்தன் புறப்பட்டு போனால் அவனுக்கு நட்சத்திரம் பார்ப்பார்களே தவிர அவன் நிழலுக்கும் உடைவாளுக்கும் பார்க்க மாட்டார்கள் எழுதினார். ஒருத்த போறான் அவன் நிழலுக்கு போன நட்சத்திரம் பாப்பாளுங்க, இல்ல அவர் வாழ் கொத்திந்து போறார் சத்திரிய ராஜா வாழை சொல்லிங்க போறான் வாழுக்கா நட்சத்திரம் பாப்பா, அப்படின்னு என்ன சத்ருகனன் பரதனுக்கு சாயையை போல அவனுடைய நிழலை போல பின்தொடர்ந்தான், நிழலும் அடிதாருமானோம் என்று ஆழ்வாரே சாதிக்கிறார். அதனாலே சத்ருகன் ஆழ்வான் விட்டாலே ராமன் அல்லது அறியாமலிருந்த பரதன் அல்லது அறியாமலிருந்த சத்ருகனன். ராமானுஜர் தன்னுடைய காலக்ஷேபத்தில் தெரிப்பலாம், ராமன் அல்லது இன்னதென் அறியாதிருந்த பரதன் அல்லது இன்னதென் அறியாதிருந்த சத்ருகனனையே நாம் பற்றுவோம் என்று ராமானுஜர் தெரிவிக்கிறார். அதனாலே சத்ருகனன் பரதன் 2 பேரும் 1 தொட்டில், ராமன் லக்ஷ்மணன் 2 பேரும் 1 தொட்டில், 2 பேரும் ஒன்னேதான். சாயையை போலே மனுஷனை போலே ஒரு மனிதன் அவனுடைய சாயை அது எவ்வளவு சேர்ந்திருக்குமோ அவ்வளவு சேர்ந்திருக்கும். அதை போலத்தான் முதலாழ்வார்கள் 3 பேரும் சேர்ந்தே தான் இருப்பார்கள். சேர்ந்திருப்பார்கள்னா எங்கும் தீர்த்தகராமி திரிந்து ஆங்காங்கு போனார்கள், ஜலவருஷத்தை வருஷித்தார்கள், கருணையும் பாசரத்தையும் பொழிந்தார்கள். ஆனா வந்து எப்ப திருக்கோவலூர் இடைகளிலே மிருகண்டு மகர்ஷியனுடைய ஆசிரமத்திலே சேர்ந்தார்களோ அன்று தொடங்கி உலகத்துக்கு நல்லத்தையே செய்து கொண்டு வந்தார்கள், ஒரு சேரவே இருந்து செய்து கொண்டு வந்தார்கள். அவளை எவ்வளவு தூரம் ஒன்னா நாம பார்க்கணும்னால் கணக்கிலே 1னு பண்ணலாம், 3னு எண்ணணும் இல்லையோ. முதலாழ்வார்கள் இருந்தா கூட போய் யார் போது தற்பே ஆழ்வார் அப்படின்னு 3 என்ன மொழியோ என்ன வேண்டான் மனோலாமிகள் அவருடைய பாசரத்தில் அப்படின்னே சொல்றார். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து உபதேச ரத்னமாலையில சாதிக்கிறார் இல்லையோ. அங்க ஆண்டாளை பத்தி கொண்டாடச்சு, அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய், அஞ்சு குடி அதுக்கு ஒரு சந்ததி. கேட்டா ஆழ்வார்கள் மொத்த பேருக்கும் ஒரே பெண் குழந்தை தான். குலசேகரருக்கு ஒரு குலசேகரவல்லி நாச்சியார் சரகுலவல்லி நாச்சியார் இருந்தாலும் அவள் ஆழ்வாராலேயே அவ போய் பெருமான திருக்கல்யாணம் பண்ணிட்டான், அதான் அவள் செய்தது. ஆனா ஆண்டாளுக்கு தான் பெண் ஆழ்வார்ங்கிற பெருமை ஏற்பட்டது. அதனால ஒரே பெண், 10 பேர் பிராதாக்கள், மொத்த பேருக்கு நிறைய சொத்து இருக்கு, குழந்தையே இல்லை. ஒருத்தரே ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறந்தது வச்சுங்க, அப்ப மொத்த சொத்து அந்த குழந்தைக்கு தானே போய் சேரும். அதுவும் ஒரு பெண் குழந்தையா பிறந்துட்டோ ஸ்திரீதனம் கேட்க வந்த கோடி கோடியான சொத்து அதுக்குதான். நம்ம ஆண்டாளுக்கு இப்ப எத்தனை கோடி கிடைச்சிருக்கும், பொய்கை ஆழ்வார் இடத்திலிருந்து திருமங்கி ஆழ்வார் வரை ஒருத்தருமே குழந்தை பெறலையே, முக்காவாசி பேர் கல்யாணமே பண்ணிட்டுதான் தெரியலையே. அப்ப இவர்களுடைய சொத்தெல்லாம் மொத்த ஆண்டாளுக்கு வந்ததுமே வந்தது, ஞானமும் பக்தியும் வைராக்கியம் அவர்களிடத்துல இருந்தது அதுதான் சொத்து. நம் நிதின வைத்தமானதி பெருமான் தனி சொத்து. திருக்கோளூரிலே உண்ணும் சோறு பருகனியை தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் ஆழ்வார் பாடின வைத்தமானதி பெருமான். அந்த பெருமான சொத்தா குடுத்தா ஆண்டாள் தான் மொத்த பேருக்கு ஒரே வாரிசு. அந்த வாரிசு எத்தனாவதா பிறந்திருக்கா, பெரியாழ்வாருக்கு குமாரத்தியாக பிறந்தாள். பெரியாழ்வாரோட சேர்த்து முன்னாடி எத்தனை ஆழ்வார்கள், பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார், திருமழிசி ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஏழு பேர் இல்லையோ. அப்ப ஏழு கொடிக்குரு சந்ததியாயு சொல்லணுமா, இல்ல அஞ்சு கொடிக்குரு சந்ததியாயு சொல்லணுமா? உபதேச ரத்ன மாலைக்கு பிள்ளலோக ஜீயர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் அனுகிரகிக்கிறார். அஞ்சுன்னு சொல்ல காரணம், முதலாழ்வார்களை மணவாள மாமனிகள் ஒன்று என்று எண்ணினார். மூணுன்னு அவர் எண்ணல. முதலாழ்வார்கள் மூணு பேரையும் சேர்த்து ஒண்ணுன்னு வச்சுங்க, திருமழிசி ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், அஞ்சு குடிக்குரு சந்ததியாய். அதனாலதான் அஞ்சு குடியினே மனோலன்கள் சாதிக்கிறார். மற்றொரு அர்த்தம் உண்டு, அஞ்சு குடி அல்ல, அஞ்சும் குடி. பகவானுக்கு என்ன வந்துடுமோ என்ன அஞ்சுகிற குடி. மங்களாசாசனத்திலேயே தற்பரர்களாக இருந்து ஓ அவனுக்கு என்ன வந்துருமோன்னு பயப்பட்டு பல்லாண்டு பாடுறாளோ இல்லையோ, அதுதான் அஞ்சும் குடி. இந்த அஞ்சும் குடிக்கு முதல் அவதரித்தவர்களே முதல் ஆழ்வார்கள். முதல் ஆழ்வார்கள் பரத்தத்திலே மண்டி கிடப்பர்கள். பிரிவாச்சான்பள்ள என்னென்ன ஆழ்வார்கள் யாரார் இடத்துல ஊச்சத்தோட பாடுவான்னு சாதிக்கிறார். முதலாழ்வார்களுக்கு பரவாசேவனை பாடுறதுல ஆசை. பரவாசேவனுக்கு பிரதிநிதினா விபவத்துக்குள்ள திருவிக்கிரம அவதாரம். அதனாலதான் அடிக்கடி அவர் திருவிக்கிரமனை பத்தி தான் பாடுவார்கள். அதே திருவிக்கிரமன் சன்னதியில தான் அவர் சந்திச்சிருந்ததே, தொடக்கமே அந்த இடத்துல தானே. அதனால எங்க திவ்யபிரபந்தம் ஆரம்பிச்சதுன்னு கேட்டால், திருக்கோவலூர் இடைகள் ஆயனுடைய சன்னதியில தான் ஆடித்தான். கோவலூர் மாமலரால் தன்னோடும் ஆயனை கண்டமகாட்டும் தமிழ் தலைவன் இன்னும் சாதித்தார் ஒன்று. இந்த மூணு ஆழ்வார்களுக்கும் பெருமை, தங்கள் ஊரையும் பெயரையும் திவ்ய பிரபந்தத்தில் சொல்லிக் கொண்டதில்லை. கடைசி போஷனம் வந்துட்டா இவர் நான் இன்னவர் வண்டுருகூச்சலகோவன், மாலவேல் பரகாலன் கலியன், ஆளு நாள் நரக்கமிக்கு அடையாறு செய்யன், தொங்குமலர் குழலியர் வேள், பண்ண எவ்வளவு பெருமை சொல்லிக்கிறவர். அந்தந்த பாட்டு கடைசி பாட்டு வந்துட்டா நான் தான் நான் தாங்கிறேன். ஆனா முதலாழ்வார்கள் மூணு பேரும் தங்களுடைய திருநாமத்தை சொன்னதே கிடையாது. தங்கள் பேரும் சொல்லலே, ஊரும் சொல்லலே, என்ன பல ஸ்ருதிங்கத்தை வியக்தமாக சொல்லவில்லை. ஆனால் பாடினார்கள். இவர்கள் பொய்தது மழை மேகம் ஆங்காங்கு சென்று மழை பெய்தா போலே பெய்தார்கள். திருவோணம், அவிட்டம், சதயம் மூணு திருநட்சத்திரங்கள் அவதரித்து பக்தியினுடைய மூன்று நிலைகளை அவர்கள் பிரதிநிதியா இருந்திருக்கார். பரபக்தி, பரஜானம், பரபக்தி, பரஜானம், பரபக்தி, பரஜான, பரபக்திகள்ங்கிற மூணு நிலை. இந்த மூணு நிலை எதுன்னு பார்த்தால், பரபக்திங்கிறது பகவானோட, பரபக்தி, பரஜான, பரமபக்திகள்ங்கிறது பரபக்தி பகவானோட சம்ஸ்லேஷித்தால் சுகம், பகவானோட விசிலேஷித்தால் துக்கம் அப்படிங்கிற ஞானம் ஏற்பட்டுதுன்னா அதுக்கு பரபக்தின்னு பேர். அடுத்து பரஜானம்னு சொல்வது பகவானோட சம்ஸ்லேஷிக்க வேண்டிய முயற்சிகளை எடுத்து அவனை தரிசன சமானாகாரமான சாட்சாத்காரத்தாலே கண்டுவிடுவது. இது அடுத்த நிலை. மூன்றாவது நிலை நேரேயே பகவானோட சேர்ந்து அனுபவித்தலாகிற நிலை. இந்த மூணு நிலையத்தான் இந்த இடத்துல பரபக்தி, பரஜானம், பரமபக்தின்னு சொல்வார்கள். அந்த மூணு நிலையில தான் ஆழ்வார்கள் இருந்தார்கள். இது ஒன்னொன்னு அடுத்தடுத்த நிலை. இந்த விஷயத்துல என்ன ஆச்சரியம்னா, அடுத்தடுத்தது நாம சொன்னா, அப்ப பரபக்திங்கிறது கீழ் நிலை, பரஜானம்ங்கிறது அடுத்த நிலை, பரமபக்திங்கிறது மூணாவது நிலை. இந்த மூணுல ஆழ்வார்கள் மூணு பேர் இருக்காருன்னா, அப்ப பொய்கி ஆழ்வார்ங்கிற ஒரு கீழ் நிலையா, பூதத்தாழ்வார்ங்கிறது அதுக்கு மேல் நிலையா, பேயாழ்வார்ங்கிறவர் அதுக்கு மேல் நிலையா? அப்படி அர்த்தம் கிடையாது. மூன்று ஆழ்வார்களுக்கு மூன்று நிலைகளும் உண்டு. ஆனா இந்த மூன்று நிலைகள் நமக்கு புரியணுங்கிறதுக்காக ஓரோரு ஆழ்வார் ஓரோரு நிலையிலே அமைத்து பாடினார்னு வச்சுக்கணும். ஏன்னா ஒரு தப்பா என்ன புரிஞ்சு விடுவான்னா, ஓ பரபக்தி பரமார பரபக்திகளுக்குள்ள ஆழ்வார் அந்தந்த நிலையில இருந்தார், அதனால ஆழ்வார்களுக்குள்ளேயே உயர்வு தாழ்வு உண்டு நினைச்சு விடுவார். நம்மாழ்வார தலைவர்னு அனைவரும் கொண்டாடலாம். அதுக்குன்னு திருப்பாணாழ்வார் பத்து பாசனம் பாடினதுக்காக குறைச்சிடணும், கொடஞ்சி சிறுத்தாம்பு பதினொன்று தான் இருக்குங்கிறதுக்கு குறைச்சிடட்டும் அல்ல. இவர்கள் பேசித்தே பேசும் ஏக கண்டர்கள். அத்தனை பேர் சேர்ந்து ஒரு மிடராக ஒரே குரலாக ஓரர்த்தத்தை தான் பேசுவார்கள். பகவானாலே பகவானை அடைவோம், உபாயமும் பிராப்தமும் எம்பெருமான் ஒருவனே. இந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு தான் ஆழ்வார்களுடைய திருவவதாரமே ஏற்பட்டது. அதனாலே ஓணம், அவிட்டம், சதயம் மூணு பேரும் ஓரிடத்துல வந்து சேர்றான். எங்கெங்கோ போனார்கள். இவெல்லாம் அவதாரம் பண்ணது எப்ப தெரியுமோ, துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே. துவாபர யுகம் பிறந்து 862,901 வருஷம் ரொம்ப பெருசு. துவாபர யுகம் 864,000 வருஷம் மொத்தம். அதுல 862,901 முடிஞ்சு போச்சு. 901 வருஷம் தான் பொய்கியாழ்வார் அவதரித்தார். அடுத்தடுத்த நாள் மூணு பேர் அதே வருஷம் அதே மாசம், அடுத்தடுத்த நாள்ல மூணு பேர் பிறந்தா வெவ்வேறு ஊரிலே. மூணு பேரும் ஒரே திவதேசத்துல பிறக்கல. ஒருத்தர் காஞ்சிபுரத்துல திருவவதாரம் பண்ணார், திருக்கடன் மல்லையில திருவவதாரம் பண்ணார், மயிலாப்பூர்ல திருவவதாரம் பண்ணினார். மூன்று இடத்துல மூவரும் அவதரித்தார்கள். அப்படின்னு தாப்பனார் சொல்லுவார், மயிலாப்பூர்ல இருக்கிறவாளுக்கு நம்மாழ்வார் பெயாழ்வார் தான். என்ன நம்மாழ்வார் அவரத்தான் நாங்க சொல்லிக்க முடியும். ஆழ்வார் இருக்கிறதே நம்மாழ்வார் ஆழ்வார் திருநர் இருக்கார் வாஸ்தவம் தான். ஆனா நாம திருவல்லிக்கேணியில் இருக்கோம், நாம மயிலாப்பூர்ல இருக்கோம், நமக்கு நம்மாழ்வார் பெயாழ்வார் தானே சொல்லியிருந்தாங்க. யார் ஆழ்வாரு? நமக்கு நம்மாழ்வார் தான். ஒவ்வொரு ஆழ்வாரி இப்ப அந்த ஊர்ல சேவைக்கு போறோம்னா அவர் நம்மாழ்வார் இல்லையா? திவ்யதேசத்திலே இருந்தா அந்த திவ்யதேசத்துக்கு ஒரு பச்சு வரும் வாஸ்தவம் தான். ஆனா நான் எங்களாட்டம் எங்கேயுமே பறக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எல்லா திவ்யதேசமும் நம்மளுக்கு இந்த திவ்யதேசம் அந்த திவ்யதேசம் இல்ல, யாரும் ஊரே யாவரும் கேளுன்னு ஏதோ தமிழன் சொன்னதல்ல. நம்முடைய ஆழ்வார்கள் தான் எல்லா ஆழ்வார்களும், 4000மே நமக்கு ஏற்பட்ட பிரபஞ்சம் தான். அத்தனை திவ்யதேசங்களும் நம்முடைய திவ்யதேசங்கள் தான். அப்படி ஒண்ணுக்கொண்ணு உயர்வு தாழ்வு பார்க்காமல் இருக்க வேண்டும். ஏன்னா இது கபிஸ்தலம், ஊர் பேரே கிடையாது பாசுரத்துல. ஆற்றம் கரை கிடக்கும் கண்ணன், கடல் கிடக்கும் மாயம், உரை கிடக்கும் உள்ளத்தனக்கு, கூச்சம் சாரா குடுகனியம் சாரா, தீ மாற்றம் சாரா வகையறிந்தேன். ஒரே பாட்டு திருமணிச்சாண்டவர் பாடினார். திவ்யதேச பேர் கூட இல்லை, பெரியவாச்சம்ல வியாக்கியானத்தில் கண்ணன் கவித்தலம் அப்படின்னு எழுதிட்டார். என்ன சமயம் ஒரே ஒரு பாசுரத்தாரையா? கோழியும் கூடலும் வெறும் ஒரு சொல்லு கூட இருக்கு. இந்த ஒரு சொல் ஒரு பாசுரத்திலேங்கிறதுக்காகவோ இல்ல 248 பாசுரம் திருவரங்கத்தன் பெருமானுக்கு இருக்குங்கிறதுக்காக வசந்தப்படுறாரா? அவரும் சரி கபிஸ்தல தெம்பெருமானும் சரி ஆறாக இருந்தாலும் சமமாகத்தான் கொள்ளுகிறோம். ஆனாலே இது மூன்று நிலைகளிலேயும் ஒன்னு பரபக்தி பரஞ்ஞான பரபக்திகளாகிற நிலைகள்ல ஆழ்வார் இருந்தார்கள். அவ பிறந்தது துவாபர யுகத்திலே, பல்லாண்டுகள் வாழ்ந்தார்கள். ஒரு ஒரு இடமா போய் உபதேசம் அணிந்திருந்தவர் கடைசியா திருக்கோவலூர் இடைகளிலே வந்து சேர்ந்து இவ்வாழ்வார்கள் மூணு பேரும் நமக்கு சொல்லிக் கொடுத்த அர்த்தம் என்ன? உளங்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமனும் உளங்கண்டாய், உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய். திரும்ப திரும்ப இந்த பாட்டு வரும். இந்த ஒரு பாசுரத்தை மட்டும் அடிக்கடி எல்லா ஆழ்வார்களும் சொல்லிட்டே இருப்பார். இன்னும் சாமி பேசி வச்சிருந்து திரும்ப திரும்ப அதே பாட்டை பாடுறாள். அர்த்தம் அவ்வளவு வசத்தியா இருக்கவே அதே பாட்டை பாடுறா. உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய், யாருடைய ஹிருதய கமலத்துல பகவான் இருப்பா? இருக்கணும்னு ஆசைப்படுறவனுடைய ஹிருதயத்தில் இருக்கான். ஆருக்கு பிடித்தமல்லையும் அவன் இருக்க போறதில்லை. எல்லாரிடத்திலையும் சர்வ வியாபகனாக இருப்பன் அது குறவு கிடையாது. சர்வ வியாபகத்துவங்கிறது இப்ப இந்த மண்டபம் முழுக்க பெருமாள் இருப்பார், எனக்குள்ளே இருக்கார், உங்களுக்குள்ளே இருக்கார், அது எப்படியுமே இருப்பார். அது பொருளுக்குள்ளேயும் இருப்பார், ஆத்மாவுக்குள்ளேயும் இருப்பார், எதுக்குள்ளேயும் இருப்பார். ஆனா அவர் இருக்காருங்கிறத நான் உணர்ந்துண்டாத்தானே பெருமை. இப்ப இதுக்குள்ள இருக்கார் ஆனா இதுக்கு தெரியாதே, இதுக்குள்ள இருக்கார் இதுக்கு தெரியாதே, அதைத்தான் சாஸ்திரமே சொல்லிட்டு. எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவியின வேத. யார் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிறானோ, ஆத்மாவை சரீரமா கொண்டிருக்கானோ, ஆனா அந்த ஆத்மா அவனை தெரிஞ்சுக்கலே. இந்த பூமி முழுக்க அவனுக்கு சரீரம், பூமி அவனை தெரிஞ்சுக்கலே. ஒரு ஸ்ரீபாஷ வித்வான் 4 வருஷம் காலக்ஷேபம் சொன்னார். எல்லாரும் நல்லா கேட்டான். கேட்டுட்டு அவர் வண்டி ஏற்பாடு போறார், பேசாம போயிருக்கலாம். போனவர் ஒரு வார்த்தை கேட்டார், நான் சொன்னதெல்லாம் நான் புரிஞ்சுதான். உடனே கேட்டவாள் தான் பேசாம இருப்பாளா? அவ என்ன பண்ணா அப்படி தரைய தட்டு, தரைய தட்டு, எது தரைய தட்டுனா வித்வான் இதுக்கு என்ன புரிஞ்சுதான். அந்த சுவாமி அழகா பதில் சொன்னார், அதுக்கு புரியாது தப்பு இல்லையோ, உனக்கு புரியாதுதான் தப்புன்னா அது அஜித்து, அதுக்கு புரியாது தப்பு இல்ல. நீ சைதன்யம் இருக்கிறவன் ஆத்மான்னு பேர் வச்சுட்டு புரியலேன்னு சொல்றியே, இது நியாயமோ என்றுதான் அவர் கேட்டார். அதனால எப்ப நமக்கு ஞானம் இருக்கிறதோ அப்ப அதுக்கு தகுந்து புரிஞ்சுக்கணும். அதனால பகவான் எல்லாவற்றுக்குள்ளும் இருந்தாலும் இருக்கிறான்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிஞ்சுக்கிறதான் அழ்வார் இந்த பாட்டிலே. உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய், உளங்கண்டாய் என் நெஞ்சே பகவான் இருக்கிறான். அழ்வார்கள் அப்பப்ப நெஞ்சுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அது சம்மதிச்சாதான் எந்த நல்லதுமே நடக்கும். அது சண்டித்தனம் பண்ணிட்டு எந்த நல்லதையும் நாம நிறைவேற்றவே முடியாது. மனையேவக மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயோ, இந்த மனசுதான் பந்தத்துக்கு காரணம், மனசுதான் மோக்ஷத்துக்கு காரணம். இதே வைராக்கியத்தோட மனசு இருந்தா மோட்சம் கொடுத்துரும். எல்லாத்திலையும் ஆசை கொண்ட மனசா இருந்ததுன்னா அது சம்சாரத்திலே தான் போட்டு அழுத்தும். ஆனாலே மனத்துக்கு அழ்வார் உபதேசம் பண்ணிக்கிறார். உளங்கண்டாய் நன்னெஞ்சே, நெஞ்சேன்னு சொல்லல முடியும், நன்னெஞ்சே இதான் தட்டி கொடுத்து வேலை வாங்கறதுன்னு அர்த்தம். நல்ல நெஞ்சு இப்பெல்லாம் பிள்ளைகளை அடிக்கவே கூடாது, அதுகளை ஒண்ணும் சொல்லவே சொல்லாதீங்க. நான் தீர்த்தம் கேட்டு என் பிள்ளை எனக்கு தீர்த்தம் கொண்டு கொடுத்தா நன்றி அப்படி பிள்ளை சொல்லணும். நான் பெத்த பிள்ளை தான், இந்த மட்டும் கொண்டு கொடுத்து சொல்லியோ அந்த வேலை கொண்ட தீர்த்தத்தை தான் எடுத்து போடாமல் இந்த மட்டுமான அவன் கொடுத்தானேங்கிறதுக்காக நம்ம நன்றின்னு சொல்ல வேண்டியதான். ஆழ்வார் அப்படித்தான் கொண்டாடுறார். நன்னெஞ்சே உளங்கண்டாய், பகவான் நமக்குள் இருக்கிறான். உளங்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமனும் உளங்கண்டாய், அவன் ஏன் தெரியுமா உத்தமன்? இந்த நெஞ்சுக்குள்ளே வந்து இருக்காம்பர், அவன் உத்தமனாகத்தான் இருக்க வேண்டும். இல்லைன்னா ஒன் நெஞ்சுக்குள்ள அவன் வரப்போறானா? இது வெறும் ஏழை ஏதலன் கீழ்மகனுடைய நெஞ்சு. எப்போது நம்ம கிட்ட இருக்கிறது ரத்தம் சீழ் சதை மலம் மூத்திரம் மாம்சம் எலும்பு மச்சை, இதுதான் இதுக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள இருக்கிறத நாம யாராலும் பார்த்துட முடியுமா? உள்ளது வெளியதானால் காக்க ஓட்ட காலம் போராது. இதை நன்னா தோலால மூடி இதுக்கு களிம்பு பூசி வச்சிருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நாலு நாள் வந்தவொடனே இதெல்லாம் என்னமோ உரிய ஆரம்பிச்சு பூசிக்கணும் பூசிக்கணுங்கிற உடனே பூசி விட்டா என்ன இட போறது? இப்போ இது உள்ள இருக்கிறது தெரிஞ்சாத்தான் ஆபாசமே புரியும். இது மேல மூடி வச்சிருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருத்தர் அடிபட்டு வெளியில ரத்தம் சீசத வரட்டும், காக்கையும் எலியும் பூரானையும் ஓட்டுறதுக்கு ஆள் தேட வேண்டும். அவனே பார்த்தத்தை தைச்சுக்கிறதுக்கு முடியாது. செத்தான் அழ்வாரும் மரம் சுவர் மதிலெடுத்து வறுமைக்கே வெறுமபூண்டு புறம் சுவர் ஓட்டமாடம் பொருளும் போது அறியமாட்டின்னு சாதித்தார். இப்படி இருக்கக்கூடிய சரீரத்துக்குள்ள நெஞ்சுக்குள்ள பகவான் வந்து இருக்கிறார்னு சொன்னால் அவருக்கு என்ன தேவை? இந்த கேவலத்தை போய் அவன் பொறுத்துக்கணுமா? தனிக்கடலே தனி உலகே தனிச்சுடரே என்னன்னு உனக்கு இடமா இருக்க என்ன உனக்குறி தாக்கினையே. சூரிய மண்டலத்தை விட்டுட்டும் வைகுண்டத்தை விட்டுட்டும் க்ஷீராத்திய விட்டுட்டு இங்கே வரணும். ஆனா பகவான் வந்திருக்காரு இல்லையோ, நன்னெஞ்சே உடம் கண்டாய். அப்ப புரிஞ்சுக்கோ அவன் எவ்வளவு வாத்சல்யத்தோட வந்திருக்கிறான்னு தெரிந்துகொள். இதனாலதான் வேதாந்த தேசிகன் சபதமே எடுத்தார், சத்தியம் சபே வாரண சைலநாத வைகுண்ட வாசே நமே பிலாஷா. இனி இந்த தேவப்பெருமாள் சேவையை விட்டுட்டு வைகுண்டத்துக்கே போகிறதுன்னா கூட நான் போறதா இல்லை. ஏனெனில் கதம் ஆதரணாஸ்பதம் தேவப்பெருமாடே, என் நெஞ்சகம் உனக்கு எப்படி பிடிச்சது? அப்ப உனக்கு வாத்சல்யம் இருக்கு, என் தோஷங்களை எல்லாம் உகக்கிறாய், அதனாலதான் நீ வந்து என் நெஞ்சகத்திலே குடியிருக்கிறாய். அப்படி இருக்கிறதே உளங்கண்டாய் இருப்பர். உத்தமனென்னும் உளங்கண்டாய், இந்த தாழ்ந்ததை ஏற்றுக்காருன்னா அவர் உத்தமனாத்தானே இருந்தாக வேண்டும். உத்தமனென்னும் உளங்கண்டாய், உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய். யாரெல்லாம் உன்னை நினைக்கிறாளோ அங்கெல்லாம் போய் உட்காண்டுறேன். உள்ளுவார் உள்ளத்து உளங்கண்டாய். அதனாலே பகவான தியானித்தல்ங்கிறது ஒண்ணு கட்டமானதே அல்ல, ரொம்ப சுலபம். மற்றொன்னில்லை சுருங்க சொன்னோம் மாநிலத்தை உயிர்க்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும்னு அழ்வார் சாதித்தார். ஒன்னும் அங்கங்க தேடின் ஓடாதீங்க, சுருங்க சொன்னோம் சுருக்கமா சொல்றேன் கேட்டுங்க. மாநிலத்து எவ்வுயிருக்கும் இது யாருக்கும் பொது இன்னார் இணையார்னு வாசியெல்லாம் கிடையாது. என்ன செய்யணும்னு கேட்டோம். மற்றொன்னில்லை சுருங்க சொன்னோம் மாநிலத்தை உயிர்க்கும் சிற்ற வேண்டா ஓடாதீங்க ஆடாதீங்கோ. நெருப்புடைய நின்னும் புனல் குளித்து ஐந்து பொறுப்புடைய நிற்கவும் நீர் வேண்டாம், பொறுப்புடைய நிற்க வேண்டாம், ஐந்து நெருப்புக்கு நடுவில் நிற்க வேண்டாம், புனல் குளித்து சமுத்திரத்தில் போய் தீர்த்தம் வாழ்ந்து வர வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். பின் என்ன பண்ணணும்னு கேட்டோம். சித்த வேண்டா சிந்திப்பே அமையும், நினைத்தால் போதாதா. நினைவின் நடியானின் ஆழ்வார் பாசரம், நினைத்தோம்னா பகவான் இருந்து போறான். அவ்வளவு சுலபனாச்சே என்ன முதலாழ்வார்கள் நமக்குன்னு காட்டி கொடுத்தார்கள். அதனால ஆழ்வார்களே பெரிய தமிழர்கள். அவர் சொல்லுகிறார் பெருந்தமிழர் அண்டேன் யாம் தமிழர்கள். அதனாலதான் சொல்லும் போதே கண்டமை காட்டு தமிழ் தலைவன் என்று ராமானுஷ்ணத்து அதையும் தெரிவித்தார். இவர்கள்லாம் சிறந்த தமிழர்கள். முத்தமிழ் விழாலாம் அப்பப்ப எடுப்பார். அந்த விழாலே இன்னார் தமிழார் இன்னார் தமிழா இன்னார் தமிழர்லாம் அவ்வா தமிழர்களை பத்தி விழா எடுப்பார். தமிழுக்கு என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு கேட்டோம்னால் ஏதோ சுமாரா பேசுவர் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். சமீபர் எத்தனை இந்த உபன்யாசம் பண்ணிட்டு சுமாரா எத்தனை நாள் பேசுவர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். எத்தனை நாள் பேசினாலும் சுமாரா தான் பேசுவார். சுமாரா எத்தனை நாள் பேசுவோம் வளர்க்கிறார்கள் பார்த்தால் தமிழை வளர்க்கிறேன் தமிழை வளர்க்கிறேன்னு ஏதோ இன்னைக்கு தமிழகத்துல வந்து எல்லாரும் தமிழ் பேசுறத கேட்பார்கள். அப்புறம் தெரியும் இது என்ன தமிழ், இதுதான் தமிழான நமக்கே சந்தேகம் வந்திருப்பார். ஆனா அழ்வார் தானே சொல்லிக்கிறார் பெரும் தமிழன் அல்லேன் முதல் பாசரத்திலேயே வருத்தும் புறவிருள் மாற்ற எம் பொய்கப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி அந்நெருத்த திருவழக்கத்தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமணி ராமானுஷன். ஒரு பக்கத்துல வேதாந்தார்த்தங்கள், மற்றொரு பக்கத்துல தமிழ் பாஷை, இந்த ரெண்டையும் சேர்த்து வைத்து இரண்டு பிரியாக திரித்துத்தான் திருவழக்கு ஏற்றினார். ஓணத்தன்னைக்கு ஒரு திருவழக்கு, அவிட்ட தன்னைக்கு மற்றொரு திருவழக்கு, அது கடைசியான சதயத்தன்னைக்கு காட்சி. முதல் ரெண்டு நாள் திருவிழா கேத்தினார்கள், மூன்றாம் நாள் பெயாழ்வார் கண்டுட்டார். எப்போ ரெண்டு பேர் ஒவ்வொரு உழைப்பா, மூணாவது பேர் பார்க்க போடுவார். அதை போலத்தான் பெயாழ்வார் பண்ணார். பொய்கியாழ்வார் பூதத்தாழ்வார் அண்ணா விளக்கேத்தினார். பெயாழ்வார் அவர் பார்த்து போட்டார், அவர் பாக்கியாது. ஆனா பார்த்தவர் தனித்தா பார்த்தார், மூவருமாக சேர்ந்து காட்டி கொடுத்தார். அதனாலதான் கண்டமை காட்டும் தமிழ் தலைவன்கிறார். இவா ரெண்டு பேரும் விளக்கேத்துறதுக்காக அவர் பார்த்து போடல, பார்த்ததை காட்டினார், கண்டமை காட்டினார். தான் கோவலூர் மாமல்லரால் கண்டோடு ஆயனை கண்டார். அந்த கண்டவனை மற்றாழ்வார்களுக்குமாக சேர்த்து காட்டி கொடுத்தார். ஆனால் இவர்கள் பாலை தமிழர் இசகாரர் பத்தர் பரவும் ஆயிரம்னு பாசுரம். இசைகாரர்களாய் பத்தர்களாய் முதல் ஆழ்வார்களாய் பல பேரும் திருவவதாரம் பண்ணினார்கள். நாளே முதல் ஆழ்வார்கள் நாளே முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூணாம் திருவந்தாதி. இந்த மூணு என்ன தெரியுமோ, கொஞ்ச நாள் முன்னாடி தயாசதகத்திலே ஒரு ஸ்லோகம் என்னை சொல்லியோ. அதே போல தேகடீச நம்பெருமானுக்காக தேசிகன் ஒரு தோத்திரம் பண்ணியிருக்கார். அதை சொல்றார் காசாரபூர்வ கவிமுக்கிய விபத்த ஜன்மா பண்ணா தடேற்று சுபகத்திய ரசோபகுஸ்தே. மூணு சக்கரம், பல்லு சக்கரம், கரும்ப கொடுத்தா மூணு சக்கரத்துல உள்ள விடுவான், சக்கரத்துக்குள்ள கரும்பு மாட்டினா சக்கையா வெளியில போய் விடும், கரும்பு சாறு கிடைச்சிடும். அது போல இந்த மூணு சக்கரம் தான் முதலாழ்வார்கள் மூவர். அவர்களுக்கு நடுவில் திருக்கோவலூர் எம்பெருமான் தான் கரும்பு. திருக்கோவலூர் பெருமாள் கண்ணனையே கரும்பாட்டம் விட்டுட்டா சக்கையா கண்ணன் அந்த பக்கம் போய் விழுந்துடுவார். இந்த பக்கம் நமக்கு கருப்பு சாறு கிடைக்கும். கருப்பஞ்சாறு தான் முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூணாம் திருவந்தாதி. அதனால முதலாழ்வார்கள் சக்கர பல்லுக்கு நடுவிலே கண்ணன் என்னும் தீ கரும்பு அகப்பட்டுக் கொண்டான். குழா வரிவண்டிச பாடும் பாடல் கேட்டு திருக்கோவலூர் கரும்பொல்லு. ஆனால் இவர்கள் பாடுகிற பாடலாலேயே கரும்பு கண்ணு கண்ணா வளரும். திருக்கோவலூர் பெருமான் கண் வளருவர். கண் வளர்றதுன்னா தூங்குறதுன்னு அர்த்தம். கண் வளர்றதுன்னா கரும்பு கண்ணு கண்ணா வளர்றதுன்னு அர்த்தம். இந்த கண் வளர்றதுன்னா பெருமாள் நன்னா கண் வளர்ந்து பாசரத்தை கேட்டுட்டு இருக்காருன்னு அபிப்பிராயம். அதனால முதலாழ்வார்கள் பாட பாட தான் திருக்கண் வளர்ந்து பெருமானன் கேட்டு ஆனந்தித்து இவர்களாலே சாராக பிழியப்பட்டு நம்ம கையில நிற்கிறார். இவ்வாழ்வார்கள் மூணு பேரும் ஐப்பசி மாசத்திலே அடுத்தடுத்து அவதரித்தார்கள். மூன்று திவ்ய பிரபந்தங்களையும் பாடினார்கள். இவர்கள் அவதரித்த மாதத்திலேயே அவதரித்தவர் தான் வடக்கு திருவேதி பிள்ளையினுடைய திருக்குமாரரான ஜேஷ்டகுமாரரான பிள்ளை லோகாச்சாரியர். அவர் கருத்து வேறல்ல. இந்த ஆழ்வார்கள் எக்கருத்தை வெளியிட்டருளினார்களோ அதையேதான் தானும் கருத்தாக வெளியிட்டருளினார். முதலாழ்வார்கள் மூவரும் சொன்னது என்ன? பகவானே பிராபகம், அவனே பிராப்தம், அவனேதான் புருஷார்த்தம், அவனேதான் உபாயம். இந்த கருத்தை நன்னா சொல்றதுக்குமே பிள்ளை லோகாச்சாரியர் திருவவதாரம் பண்ணினார். அவரும் ஐப்பசி மாசத்தில் திருவோண நட்சத்திரத்திலே இப்பூலகத்திலே திருவவதாரம் பண்ணினார். ஐப்பசி லோணம் நாளே அது முப்புரியூட்டின திரு நட்சத்திரம். சில சில நட்சத்திரங்களுக்கு தான் அந்த பெருமையே உண்டு. அதாவது பெருமாளும் பிறந்திருப்பார், ஒரு ஆழ்வாரும் அவதாரம் பண்ணிருப்பார், ஒரு ஆச்சாரியன அவதாரம் பண்ணிருப்பார். இப்ப இந்த திருவோணம்னு எடுத்துக்கிட்டேன்னா ஓணம்ங்கிற சிரவணம் விஷ்ணு நட்சத்திரம், அது நல்லாவே தெரிஞ்ச சமாச்சாரம். அதனால சிரவண நட்சத்திரம் பகவானுக்கு. ஆழ்வார் அவதரித்தாரா? போய் ஆழ்வார் திருவதாரம் பண்ணிவிட்டார். ஆச்சாரியர்கள் ஆச்சாரியன் பிள்ளை லோகாச்சாரியரே திருவவதாரம் பண்ணினார். புரட்டாசி சிரவணத்தில் வேதாந்த தேசிகன் திருவவதாரம் பண்ணினார். அப்ப லோகாச்சாரியருடைய அவதாரத்தாலே ஐப்பசி மாசம் ஓண நட்சத்திரம் முப்புரியூட்டின திவ்யதேசமாக கொண்டாடப்படுகிறது. முப்புரியூட்டினதுன்னா ஒரு விளக்கு ஏற்றணும் வச்சுக்கோ, ஒத்த திரி போட்டு ஏத்தினா மூணு மூணு எரியும், ரெண்டு திரிய போட்டு நன்னா சுத்தினோம்னா நன்னா எரியும், மூணு திரிய போட்டு இன்னும் பிரட்டினோம்னா இன்னும் நன்னா எரியும். அது போலத்தான் இந்த திருவோண திரியிருக்கே, அது பகவத அவதார, பாகவதாபசார, பாகவத அவதார, ஆச்சாரிய அவதார என்ன இந்த மூணு அவதாரங்களாலேயும் பெருமை பெற்றதுதான் திருவோணம். பிள்ளை லோகாச்சாரியர் திருவவதாரம் பண்ணினார். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதச சூனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நம. அவர் எதற்காக திருவவதாரம் பண்ணினார்? நைஷ்டிக பிரம்மச்சாரியவர். ரெண்டு குமாரர்கள் வடக்கு திருவீதி பிள்ளைக்கு இவர்கள் ஆறுங்கத்த மட்டும் முதல்ல விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். ராமானுஜர், அவருடைய சிஷ்யர் எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை. நம்பிள்ளைங்கிறவருக்கு நம்பூர் வரதாச்சாரிய சுவாமி என்று திருநாமம். நம்பூர் வரதரும் காஞ்சி வரதருமாக இருவருடைய அனுகிரகத்தால் அவதரித்தவர் தான் பிள்ளை லோகாச்சாரியர். நம்பூர் வரதரும் அனுகிரகித்தார், நம்பிள்ளை அனுகிரகித்தார். காஞ்சி வரதராக பெருமாளே திரும்ப வந்து அவதாரம் பண்ணினார், பிள்ளை லோகாச்சாரியராக அவதரித்தார். ஆனால் ரெண்டு வரதர், வரதர்னாலே வரந்தருக்கிறோம் வரதன் வந்து, ஆனால் வரந்தரும் மாமணி மன்னனான எம்பெருமான் அவனே பிள்ளை லோகாச்சாரியராக அவதரிக்கிறான். நம்பூர் வரதாச்சாரியர்கிற நம்பிள்ளை அவர்தான் ஈடு 36,000 படி அப்படின்னு ரொம்ப உயர்ந்த கிரந்தம் பண்ணியிருக்கார். இந்த விஷயங்கள்லாம் அவசியம் சீவையிட்டவர்கள் அறிந்து கொள்ள வேணும். அதனாலே இதோ சரித்திரம்னு நீங்க கேட்காத இருக்க கூடாது. அதுக்காகத்தான் விஷயம் சொல்றேன். இப்போ சரித்திரம் குரு பரம்பரை ஒழுங்கா தெரிஞ்சாத்தான் உஜ்ஜீவனமே. குரு பரம்பரையை விட்டுட்டு கீதை கேட்டோம் உபனிஷத்து கேட்டோம்னா ஒங்கி போகமாட்டோம், திரும்ப திரும்ப கேட்டு இங்கேயே பிறந்து இருக்கும். இதுதான் நடக்குமே தவிர இங்கிருந்து வெளியில போறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஆறான் ஒருத்தர் எங்க ஆரம்பிக்கணும்? நான் சிவகிருஷ்ணவன் கத்துக்கணும்னு இருக்கேன், கீதை கேட்கட்டுமாண்ணா? தயவு செய்து வேண்டான்னு சொல்றது, செய்யவே செய்யாதீங்க. கேட்டு அர்ஜுனனே ஒங்கி போனதான். இப்ப நாம கீதை கேட்ட என்ன பண்ண போறோம்? உபனிஷத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், கீதை ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம கற்க வேண்டியது முதல்ல குரு பரம்பரை. ஆழ்வாராச்சாரியருடைய சரித்திரம் வாழ்க்கை வரலாற்ற படித்தா நம்ம வாழ்க்கையை ரொம்ப சுலபமா அமைச்சுட்டு போயிடலாம். கடைசியில எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டு இவா செஞ்சபடிதானே நம்ம நடக்க போறோம். எத்தது ஆச்சரதி சேட்டா தத்ததேவ இதரோஜனா, எப்படி முன்னோர்கள் நடந்திருக்காளோ அப்படித்தான் நாம நடக்க போறோம். மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேன்னு அண்டாள் சாதிக்கிறார். நீனமோ மார்கழி நோன்பு அது இதுங்கிறியே இதெல்லாம் ஆர்வனுக்கு பண்ணி காட்டினா அப்படின்னு கண்ணன் ஆண்டாளை பார்த்து கேட்கிறார். இல்ல இருக்கு, முன்னோர்கள் பண்ணிருக்கான், அதனாலதான் நான் பண்ணேன்னு சொல்றேன். நானா ஒன்னும் பண்ணவே இல்லை, செய்யாதன செய்யோம். ரெண்டாம் பாட்டிலே சொன்னாலும் நம் முன்னோர்கள் எதை செய்தது கிடையாதோ அதை நாங்க ஒரு நாளும் செய்ய மாட்டோம். அவர்கள் செய்ததைத்தான் நாம செய்வோம். முன்னோர் மொழி இந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதன பேசாதே தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேச வர வார்த்தை என்பர் மூர்க்கராவாறு மனவளம் எடுத்திருக்கிறார். தான் தோன்றித்தனமா நம்ம புத்திர தோணிலதெல்லாம் சொல்லக்கூடாது. எது இருக்கோ இருக்கிறதானே திருப்பி சொல்ல வேண்டும். அதை போலத்தான் இவரும் அவதரித்தார். அதனாலே நம்பிள்ளை சுவாமி அவர்தான் வீடு 36,000 கிரந்தம் சாதித்தார். நம்பிள்ளைக்கு சச்சிஷ்யர் வடக்கு திருவீதி பிள்ளை. அவருக்கு வெகு நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லை. ஆனால் அவருக்கு இல்லறத்துல ஈடுபாடே இல்லை. ஈடுபாடு இருந்திருந்தானா புத்திர பாக்கியத்துக்கு? அவருடைய திரு தாயார் பார்த்தார், ஓ வடக்கு திருவீதி பிள்ளை நடத்திலே எத்தனை சொத்து இருக்கு, கோடி இல்ல. வடக்கு திருவீதி பிள்ளை நடத்துல நம்பிள்ள சாதித்த காலக்ஷேபாந்திரம் இருக்கும் இல்லையோ, அந்த சொத்தை இவர் யாரிடத்திலேயானு கொடுத்தாகணுமே, அதுக்கு புத்திர பாக்கியம் இல்லையேன்னு அவளுக்கு வருத்தம். ஆச்சாரியனான நம்பிள்ளையினிடத்திலே பிரார்த்திக்கிறார். நம்பிள்ளை அனுகிரகித்தார், கவலை வேண்டாம், நம் சம்பிரதாயத்துக்காக ஒரு குழந்தை ஜனிப்பான் என் அவர் அனுகிரகிக்க அந்த அனுகிரகம் அடியாகவே லோகாச்சாரியர் திருவவதாரம் பண்ணினார். இந்த சரித்திரத்தை ஒரு 3 பாசுரங்களாலே மணவாள மாமர்கள் உபதேச ரத்னமாலையில சாதிக்கிறார். உள்ளலோகாச்சாரியர் உற்சவத்துக்காக வந்திருக்கும், மணவாள மாமர்கள் உற்சவத்துக்காக வந்திருக்கும். அதனால மணவாள மாமர்களுடைய சொற்படியே புள்ளலோகாச்சாரியருடைய வைபவம் என்னங்கிறதை விண்ணப்பிக்கிறேன். முத முதல்ல இந்த சரித்திரம் எல்லாம் 50வது பாட்டிலே உபதேசத்திரமாலையில சொல்றார். திருத்தப்பனார் சொல்லுவார், உபதேச ரத்னமாலை அவதரித்ததே சிவஜன பூர்ண வைபவம் சொல்றதுக்கு தான், அதை சொல்றதுக்கு தான் அவர் பாட ஆரம்பிச்சதே. ரொம்ப முன்னொரு நீளமா இருக்கேன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டமேங்கிறதுக்காக பாடினார். இல்லைன்னா அதெல்லாத்தையும் அவர் பாட வரவே இல்லை. முதல் பாசரத்திலேருந்து 49வது பாசரம் வரைக்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மொத்த பேருடைய சரித்திரமும் சொல்லி முடிச்சுட்டார். 50ஆம் பாட்டுலதான் முன்னுரை முடியறது. இனிமேத்தான் சொல்ல வந்த விஷயத்தையே ஆரம்பிக்கிறார். 50, 51, 52 இந்த பாசர 3 பாசரங்களாலே பிள்ளைலோகாச்சாரியருக்கு இந்த திருநாம ஏன் ஏற்பட்டதுன்னு மட்டும் சொல்லிவிட்டார். 53, 54, 55, 56, 57, 58, 59 இந்த 7 பாசரங்களாலே சிவஜன பூஷணத்தினுடைய மகாத்மியத்தை தெரிவித்தார். அப்புறம் 60லிருந்து 70 11 பாசரங்களாலே சிவஜன பூஷணத்தின் தாத்பரியத்தை வெளியிட்டார். அப்ப 50ஆம் பாட்டிலேருந்து 70ஆம் பாட்டுக்குள்ளே ஒரு 21 பாசரங்கள், ஒரு 11 சிவஜன தாத்பரியத்துக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு 7, அதுக்கு முன்னாடி ஒரு 3, இந்த 7, 3, 10, 21 21 பாசரங்களாலே சிவஜமோனத்தினுடைய அர்த்தத்தையே தான் சொல்லியிருக்கார். ஒரு 70க்குள்ள 21 ஒத்தர போன வச்சுனோம்னா அப்ப அதுக்கு தானே பாட வந்திருக்கணும். மற்றதெல்லாம் 300, கொஞ்சம் நீள 300. என்ன ஆரம்பிச்சா கொஞ்சம் 10 நிமிஷம் 300 வைக்கலாம், இல்ல 1 மணி நேரம் 20 நிமிஷம் 300 சொல்லிட்டு 10 நிமிஷத்துல விஷயம் கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இது ஒரு நிகழ்ப்ப கண்ணன் மட்டும் என்ன பண்ணாங்க, 18:65 ஸ்லோகம் வரைக்கும் 300 ஒரே ஸ்லோகம் தான். சர்வசன்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பருகர் இது முதல்லே சொல்லிருக்கலாம். அதை ஒட்டி எத்தனையோ 699 ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஒரே ஸ்லோகத்தால் இதத்தான் சாரார்த்தம். நாள் அர்ஜுனனுக்கானால்தான் லோகாச்சாரியர் தெரிவித்தார், புறம்பு சொன்னவையெல்லாம் இவன் நெஞ்சை சோதிப்பதற்காக. முன்னாடி கர்ம ஜான பக்தியோங்கள் இதெல்லாம் எதுக்கு சொன்னார்னா, இவன் முதல்ல பரிபக்வமா ஆறானான்னு பாப்போம், சட்டுன்னு சரணாகதி சொன்னா இவன் ஏத்துக்கு போறதே இல்லை அப்படிங்கறதுக்காக தான் சோதித்து சொன்னார் அப்படிங்கிறது. அதனால்தான் பார்த்தார், கீதை உபதேசம் பண்ணி முடிச்சுட்டு இனிமே நாம வாய திறக்கிறது இல்லைங்கிற முடிவு கொடுத்தார். அவர் சொன்னாலும் சொன்னோம், இனிமே பீஷ்மரே பேசட்டும் சாஸ்திராமத்துக்கு போனார். இல்லன்னா அந்த சாஸ்திராமத்தை இவரே சொல்லிருக்கலாம். முந்தைய சொன்னது யுத்தத்தினுடைய ஆரம்பத்தில் இவர் கீதையை சொல்லிட்டு தர்மபுத்திரனை பார்த்து நீ போய் பீஷ்ம இடத்துல நல்லது கேட்டுக்கோனார், நீ இத்தனை நாளை சொன்னியே அதெல்லாம் என்னதுன்னு அப்ப தர்மபுத்திரன் கேட்கிறார். இல்ல இல்ல இனிமே அவர் தான் சொல்லணும், நான் பேசுறதா இல்லே. ஆச்சாரியர்கள் பேசினாத்தான் நன்னா இருக்கே தவிர நான் பேசினா நன்னா இல்லை. ஆனாலும் அவரிடத்திலேயே கேட்டு போவார் பீஷ்மன் சாஸ்திராம சொன்னார் என்ன சரித்திரம். ஆகையாலே நம்பிள்ளை நம்பிள்ளையினுடைய சிஷ்யர் வடக்கு திருவீதி பிள்ளை அவருக்கு நம்பிள்ளை அனுகிரகிக்க நம்பிள்ளையினுடைய அனுகிரகத்தாலே மூத்த குமாரர் அவதரித்தார். அவருக்கு பேர் வைக்கணுமே. இந்த 3 பாட்டுல என்ன சொல்லிருக்காரு மட்டும் தெரிவிக்கிறேன், சுருக்கமா சொல்றேன். அதுல 50வது பாசரத்தாலே நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர்தன் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் அன்பான இருக்கக்கூடியவர்கள் பேர் வச்சிருக்கா. நம்பெருமாள் பெருமாள்களுக்குள்ள நம்பெருமாள், ஆழ்வார்ல நம்மாழ்வார், பிள்ளைகள்ல நம்பிள்ளை, சீயர்கள்ல நஞ்சியர். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் அப்படின்னு தெரிஞ்சு நெஞ்சே ஏத்ததனை சொல்லி நீ என்ன இன்னைக்கு அந்தந்த திருநாமத்தை நீ நல்லா சொல்லு என்ன மனோலங்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார். அப்ப நம்பெருமாள் நம்மாழ்வார்ங்கிற பேரை சொல்லச்சே குறுக்க நம்பிள்ளைங்கிற பேரை அப்பதான் அறிமுகப்படுத்துகிறார். இந்த அறிமுகத்திலேருந்துதான் சிவஜன்மோனமே தொடக்கம். நம்பிள்ளைங்கிற ஆச்சாரியர் பேரிடப்பட்டார்னு சொல்லிட்டு இந்த நம்பிள்ளைங்கிற பேர் எப்படி வந்தது? அவர் வரதர்னா பேர் வச்சிருந்தார், நம்பூர் வரதாச்சாரியர்னு பேர் இருந்தவருக்கு நம் பிள்ளைங்கிற பேர் எப்படி வந்தது? அடுத்த பாட்டில் சொன்னார், துண்ணு புகழ் கந்தாடை தோழப்பர் தம் முகப்பால் என்ன உலகாரியனோ, இவர் தான் உலகாரியன் லோகாச்சாரியன் அப்படிங்கிற பேர் வைக்கிறார். அப்ப நம் பிள்ளையா இருந்தார், வரதரா இருந்தார், வரதர் நம்பூர் வரதரா இருந்தார், அவர் வந்து நமக்கு பிள்ளை அப்படின்னு ஆச்சாரியர்களால் அபிமானிக்கப்பட்டு நம்பிள்ளையானார். அந்த நம்பிள்ளைக்கு துண்ணு புகழ் கந்தாட தோழப்பர் ஒரு திருநாம சாத்திரார், உலகாரியன் நீதான் லோகாச்சாரியன் அப்படிங்கிற பட்டத்தை அவர் கொடுக்கிறார். அது என்ன துண்ணு புகழ் கந்தாட தோழப்பர், அவ்வளவு புகழ் இருக்கான் அவர். உலகோகஞ்சியர் வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார், முதலியாண்டானுடைய திருப்பேரனாராய் கந்தாடையாண்டானுடைய திருக்குமாரராய் இருக்கக்கூடிய கந்தாடை தோழப்பர், துண்ணு புகழ் கந்தாடை தோழப்பர் கந்தாடையாண்டான் வைபவம் தெரியும். முதலியாண்டானுடைய திருக்குமாரர் இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய ராமானுஜருடைய விக்கிரகத்தை எழுந்துருள பண்ணின வள்ளல், அது அந்த சுவாமிக்கே உண்டான பெருமை. அவருடைய திருக்குமாரர் தான் கந்தாட தோழப்பர். அவர் முதல்ல நம்பிள்ளையோட சிறிது பிணக்கத்தில் இருந்தார், ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒத்து போலேன்னு வச்சிருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் ஆறு நம்பிள்ளைன்னு தெரிஞ்சு விட்டார், என்ன உலகாரியனோ அப்படின்னு அவர் சொல்லவேதான் அந்த பேர் இனி நீங்காதல் நிலைத்ததென்றும் என்று நீங்காமல் அந்த பேர் அவருக்கே நிலைச்சு போச்சு. இது துண்ணு புகழ் கந்தாட தோழப்பரை பத்தின சரித்தம். அதுக்கு அடுத்த பாசுரத்துல சொல்றார், அப்ப நம்பிள்ளைக்கு லோகாச்சாரியங்கிற பேர் இருந்து சொல்லியும், அவர் நம்பிள்ளை அவருக்கு லோகாச்சாரியர்ங்கிற பேர் இருக்கு, நம்பிள்ள லோகாச்சாரியர் அப்படின்னு அந்த காலத்துல பிரசித்தமா இருந்திருக்கு. அந்த நம்பிள்ள லோகாச்சாரியனுடைய சிஷ்யர் தான் வடக்கு திருவேதி பிள்ளை, அவருக்கு இப்ப குமாரர் இருக்கிறார். அதே நம்பிள்ளையுடைய அனுகிரகத்தாலே அவருக்கு குமாரர் அவதரிக்கிறார். அப்ப இவர் பேர் வைக்கணும் இல்லையோ, அவர் யோசித்தார், நம்ம ஆச்சாரியன் திருநாமமா இருந்தால் தேவலே, ஆனால் இப்படி வச்சுக்கலாமா? ஆச்சாரியன் பேரையே திரும்பி வைக்க கூடாது, அப்ப கூப்பிடுறது கட்டமா இருக்கும். ஆனால் இப்படி வைக்கலாமே, அவருக்கு லோகாச்சாரியர் நமக்கு பிள்ளை பிறந்திருக்கு, லோகாச்சாரியர் பிள்ளை, என்ன லோகாச்சாரியர் அனுகிரகிச்சுதானே பிள்ளையே பிறந்திருக்கு, அப்ப இது லோகாச்சாரியர் பிள்ளை திருப்ப பிள்ளை லோகாச்சாரியர் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டதாம். அவரோ லோகாச்சாரியர் ஜெகத்துக்கே குரு, அவர் ஜெகத்குருவானா? திருமந்திரந்தையன் சரம ஸ்லோகத்தின் அர்த்தத்தை இவர் சொன்னா போரே ஆறு சொல்லி இருக்க போகிறார்கள். அதனால ஜெகத்துக்கே குரு, லோக குரு லோகாச்சாரியர் என்ன அவர் வழங்கப்பட்டார். அதனால வடக்கு திருவீதி பிள்ளை தன்னுடைய திருக்குமாரருக்கு இந்த பேர் வச்சுட்டார். ரெண்டு பேர் இவர் முதல்ல ஆச்சாரிய அனுகிரகத்தால மூத்த குமாரர் அவதரித்தார் ஒன்று, அப்புறம் தான் நம்பெருமாள் முடிச்சுட்டார். அவர் யோசிச்சார், என்ன ஆச்சாரியன் அனுகிரகிச்சுட்டார், நாம சும்மா இருந்துட்டோமே, இதுல முதல்ல நானே பண்ணிருக்கலாம், நான் அனுகிரகிச்சே இந்த குழந்தையை பெற வச்சிருக்கலாம்னா சரி நாம் இப்போது அனுபவிப்போம். என்ன அடுத்த குமாரருக்காக அனுகிரகித்தார், அது அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்ற திருநாமத்தோட சச்சேரக்குறை இப்போதுதான் அந்த சுவாமி அவதரித்து 800 ஆண்டுகள் பூர்த்தி ஆகிவிட்டான். 800 பூர்த்தியாச்சு. நாயனார் திருவதாரம் பண்ணி பிள்ளை லோகாச்சாரியர் அவதரித்தது 1205 வருஷம் தான் திருவதாரம் பண்ணார். சுமார் 120 சம்பத்சரங்கள் இருந்து 1325 வாக்கில் சரியா தெரியாது, ஏன்னா நம்பெருமாளை ரட்சிக்கிறதுக்காக போறச்சே அவர் பொறிக்குளத்துல பிராணன் நீத்தார். ஆனால் நமக்கு சரியா வருஷம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, யதீந்திர பிரவண பிரபாவத்திலே இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சுமாரா கணக்கு போட்டு பார்த்தோம்னா 120 வருஷங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா படையெடுப்பு நாளை வச்சு இதை கண்டுபிடிக்க பார்த்தா 120 நமக்கு தேரும். 1205 அவதரித்தவர் 1325 ஆண்டு வரைக்கும் எழுந்தருளி இருந்திருக்கிறார். அவர் ரொம்ப மூத்தவர். அடுத்தவர் 2 வருஷம் கழிச்சு நாயனார் அவதரித்தார். ஆனா புலலோகாச்சாரியர் பரமவதத்துக்கு போறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி புறப்பட்டார். 2 வருஷம் அப்புறம் அவதரிச்சார், 2 வருஷம் முன்னாடி பறந்து போயிட்டார். அவர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ஏன் அந்த பேர் வந்து பாருங்க, ஆச்சாரிய அனுகிரகத்தாரே பிள்ளை லோகாச்சாரியர் பேர் வச்சு தொடங்கிய அழகிய மணவாளன் பெருமாள். இவர் அழகிய மணவாளனுடைய அனுகிரகத்தார பிறந்தபடியால் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்ன இவருக்கு திருநாமம் ஏற்பட்டது. ரெண்டு பிராதாக்களும் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இவாளுக்கு என்ன பெருமை இருந்ததுன்னா, அந்த பெருமை ராமானுஜருக்கோ மணவாள மாமனிகளுக்கோ வேதாந்த தேசிகனுக்கோ அவர்களுக்கு கூட இல்லேன்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த ஒரு சூத்திரம் எழுதியிருக்கார் சிவஜன் புகணத்திலே, அந்த சூத்திரம் அவர் மட்டுமே தான் எழுத முடியும். அதாவது விகித விஷய நிவர்த்தி தன்னேற்றம் அப்படிங்கிற சூத்திரம். விகித விஷய நிவர்த்தினால் எந்த விதமான காம தொடர்பும் இல்லை, தன்னேற்றம். அது சிவவைஷ்ணவனுக்கு தனிச்சிறப்புன்னு சொல்லி வைத்தார். மற்ற எல்லாருமே கிரகஸ்தர்களாக இருந்து சன்னியாசிகள் ஆனவர்தான். ஆனா இவர்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் என்ன அவதரித்தார்களோ அன்னிலிருந்தே ரகசிய திரயத்துக்குமே வாழ்ந்தார்களே தவிர அதை தவிர மற்றொன்று பெருமாளை குறித்து நாலு ஸ்தோத்திரம் பாடுறேன் தெரியாது, பண்ணதே இல்லை. மற்ற ஆச்சாரியர்கள்லாம் நிறைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணிருக்கலாம், ஆனா புலலோகாச்சாரியரோ நாயனாரோ பண்ணதில்லை. தமிழோட பாசுரம் பாடுறேன் பண்ண மாட்டார். வியாக்கியானம் எழுதுறதுக்கு தான் அவர்களுக்கு தெரியும். வியாக்கியானத்திலேயே நிரத்தர்களாய் சம்சாரிகள் உஜ்ஜீவனம் அடைவதற்கே வழிவகுத்தவர்களாய் எல்லாத்தவிட அவர்களுக்கு எதில் குறிக்கோள்னா ஈஸ்வரனுடைய கிருபை. அதுதான் லோகத்தை ரட்சிக்க கூடுமே தவிர அதை தவிர மற்ற எதுவும் ஜகத்துக்கு உஜ்ஜீவனத்துக்கு ஏது ஆகாது. பகவத் கிருபா ஒன்னே நமக்கு புகழ் அப்படிங்கறத எத்தனை விதம் தர்க்க ரீதியாக ஸ்தாபிக்க வேண்டுமோ அதை ஸ்தாபிப்பதற்கென்னே இவ்விருகுமாரர்களுடைய திருவவதாரம் நடந்தது. புலலோகாச்சாரியர் திருவவதாரம் பண்ணிட்டார். அவரார் முடும்ப வம்சத்திலே பிறந்தார். அன்ன புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன். அன்ன புகழ் முடும்பை அன்ன புகழ் அன்ன புகழ்னா ஆயகோத்தரை பத்தி நிறைய சொல்றேன். இவர் நன்னா இருப்பவர், நன்னா பாடுவர், நன்னா பேசுவர், நன்னா விளையாடுவர், நன்னா தடிக கூட பண்ணுவர், எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். சாமி அவரை பத்தி எத்தனை நாள் சொல்ற அவர் அவர் தான் அப்படின்னு நிறுத்திட்டேன்னா இனிமே பேசுறதுக்கு நாக்கு இல்லையா அர்த்தம். அவர் அப்படின்னு சொல்லிட்ட போல அத போல அன்ன புகழ் எத்தனை புகழ்னு எங்களுக்கு சொல்ல தெரியாது. அன்ன புகழ் அன்ன புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன். அவர் என்ன பண்ணி வைத்தார்னால் இந்த உலகத்திலே நிறைய திவ்ய பிரபந்தங்களை படித்தவர், ரகசியங்களை எல்லாம் கற்றிருக்கிறவர். அவர் எழுதி வைத்தது அஷ்டாதச ரகசிய கிரந்தங்கள். அதற்குள் உன்னில் திகழ் வசனபூடனத்தின் சீர்ம ஒன்னுக்கில்லை புகழல்ல இவ்வார்த்தை மெய்யிப்போது. 18 ரகசிய கிரந்தங்களை புலலோகாச்சாரியர் சாதித்தார். அது அத்தனையும் சீர்தூக்கி பார்த்தால் திகழ் வசனபூடனத்தின் சீர்மை ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற உயர்ந்த கிரந்தம் ரகசிய கிரந்தம். அந்த ரகசிய கிரந்தம் தான் தனிச்சிறப்பு படைத்ததுன்னு சாதிக்கிறார். அப்ப நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்காரே, 18 கிரந்தம் எழுதினாரே, 18 சிவஜன பூஷணமானார், 18 பேரான தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நிறைய இருக்கு. 18 இருக்கும், 180 கூட எழுதியிருப்பார். அவர் எத்தனை எழுதியிருப்ப தெரியாது. ஆனா இந்த அஷ்டாதசம்னு ஒரு பெயர் பெற்றிருக்கிறது. அது எதுக்குனால் சம்சாரம் என்னும் பாம்பு நம்மளை கடிக்கிறதான். அந்த பாம்பு கடிச்சதுக்கு மருந்து நமக்கு வேணும், அதுக்கு அமிர்தம் கொடுத்தா தான் உயிர் தரிக்கும். இந்த உயிர் இல்லை. சம்சாரம் என்னும் பாம்பால கடிபட்டால் ஆத்ம சேஷத்துவங்கிற சொரூபம் பட்டு போகிறது இல்லை. அந்த சொரூபம் போகாத இருக்கிறதுக்கு ஒரு மருந்து, ஒரு அழகிய அமிர்தம் வேணும். அந்த அமிர்தம் தான் அஷ்டாதச ரகசியங்கள். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதச சூனவே. கிருஷ்ணபாதர் வடக்கு திருவீதி பிள்ளை. கிருஷ்ணபாதச சூனும் கிருஷ்ணபாதவருடைய திருக்குமாரர் இவர் தான் பிள்ளை லோகாச்சாரியர். சம்சார போகி சந்தட்ட சம்சாரம் என்னும் பாம்பாலே கடிபட்டவர்களுக்கெல்லாம் ஜீவ ஜீவா ஜீவாத்து அப்படின்னா ஒரு அமிர்தம், அது ஒரு மருந்து போல இருக்கிற அமிர்தம். ஜீவ ஜீவாத்தவே நமஹ நமக்கு மருந்தான அமுதமாகிற 18 ரகசிய கிரந்தங்களையும் கொடுத்தார். இது லோகாச்சாரியருக்கு உண்டான வைபவம். 18 ரகசியங்கள் என்ன பேசினார் நீங்க சுலபமா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு மூணா பிரிச்சுங்க. அதாவது ரகசியத்ரயத்தை விளக்கறதுக்காக 8 கிரந்தம், தத்துவத்ரய அர்த்தவஞ்சகத்தை விளக்கறதுக்காக 5 கிரந்தம், சாம்பிரதாயிக அர்த்தத்தை விளக்கறதுக்காக 105 கிரந்தம் அப்படின்னு பிரிச்சு விடுவோம். ரகசியத்ரயம்னா திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் இல்லையோ, அதை விளக்குவதற்காக முமுக்ஷுப்படி யாதிருச்சிகப்படி ஸ்ரீயப்பதிப்படி பரந்தபடி தனி பிரணவம் தனித்வயம் தனி சரமம் சால சங்கிரகம் இந்த 8 கிரந்தங்களும் ரகசியத்ரய விவரணம். அதிலே இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா தனித்தனியா திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகத்துக்காக ஒரு ரகசியம், தனி பிரணவம்ங்கிறது திருமந்திரத்தை மட்டும் விளக்கும், தனி துவயம் பேரலியர் கொல்லியோ தனி துவயம்ங்கிறது துவயத்தை மட்டும் விளக்கும், தனி சரமம்ங்கிறது சரம ஸ்லோகத்தை மட்டும் விளக்கும். ஆனா இந்த படி படின்னு வருது பாருங்க, யாதிருச்சிகப்படி ஸ்ரீயப்பதிப்படி பரந்தபடி முமுக்ஷுப்படி இதெல்லாம் 3 ரகசியத்தையும் விளக்கும். இந்த ஒரு கிரந்தத்திலையும் திருமந்திர பிரகரணம் துவய பிரகரணம் சரம ஸ்லோக பிரகரணம்னு 3 பிரகரணம் இருக்கும். பின் எதுக்கு சுவாமி 4 புஸ்தகம் 100 புஸ்தகம் எழுதிருந்தா நாங்க பாட்டு படிச்சுட்டு போயிருக்கும் மொழியோ, இதுக்கு இவர் 4 புஸ்தகம் எழுதினார்னா யாதிருச்சிக்கப்படி சட்டுன்னு எழுதினாராம் ரொம்ப சுருக்கமா போச்சு, ஸ்ரீயப்பதிப்படி ஒரே சம்ஸ்கிருத பகுலமா போச்சு, பரந்தபடி பரந்து போச்சு ரொம்ப பெரியபடியா பரந்தபடியா போச்சு. சரி எல்லாத்தையும் சுருக்கி முமுக்ஷுப்படி, முமுக்ஷுவு இருக்க வேண்டியது எப்படி, முமுக்ஷுவுக்கு அறிய வேண்டும் ரகசியங்கள் 3, திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகத்தை அறிந்தாத்தான் முமுக்ஷுவுக்கு மோட்சமே என்று தொடங்கித்தான் முமுக்ஷுப்படி சாதித்தார். ஓ இந்த 4 சேர்த்து சேர்த்து 4 எழுதிட்டோம், அப்ப தனித்தனியா விபுலமா சொல்லணும்னு தனி பிரணவம் தனி துவயம் தனி சரமம் இல்லாதவிட ஒரு ஆச்சரியமான கிரந்தம் சார சங்கிரகம். துவயார்த்தம் திருவாய்மொழியில் உள்ளது. ஆழ்வார் 10 பாடினதே துவயத்தினுடைய அர்த்தத்தை விளக்குவதற்காகத்தான். என்ன எந்தெந்த 10 துவயார்த்தம் எங்கெங்க இருக்கு, இது சார சங்கிரகத்தில் பாடிவிட்டார். இந்த 8 ரகசிய திரயத்தை விவரிச்சது, சரி, அடுத்து தத்துவத்ரயத்துக்காக என்ன பாடினார்? தத்துவத்ரயம் நே கிரந்தம் சாதித்தார், தத்துவசேகரம்னு சாதித்தார், பிரமேய சேகரம்னு சாதித்தார், அர்த்தபஞ்சகம்னு சாதித்தார், அர்ச்சிராதின்னு சாதித்தார். இந்த அஞ்சு அந்த கோட்டில் வச்சுக்கோ. இந்த ஐந்து கிரந்தங்களுமே தத்துவத்ரயத்தை விவரிக்கிறதுக்காக வந்தது. அல்ல, தத்துவத்ரயம்ங்கிறது சித்து அசித்து ஈஸ்வரர்கள், இந்த மூணு தத்துவத்தை பத்தி சொல்லும். தத்துவசேகரம்ங்கிறது பரஸ்வரூப ஜீவஸ்வரூப உபாயஸ்வரூப பிராப்தஸ்வரூப விரோதி ஸ்வரூபம். இந்த அஞ்சுக்கும் என்னென்ன ஆக்ஷேபங்கள் இருக்க முடியுமோ அத்தனை சமாதானம் சொல்லி நிர்தாரணம் பண்ணிருது. இதுல பரஸ்வரூப நிர்ணய பிரகரணம், ஜீவஸ்வரூப நிர்ணய பிரகரணம், உபாயஸ்வரூப நிர்ணய பிரகரணம் என்று தனித்தனியா இருக்கும். இதுக்கு தத்துவசேகரம்னு பேர். அடுத்து பிரமேய சேகரம். பிரமேயம் எது? பகவான் போய் அடையறதானே. பிரமேய சேகரம்னால் இங்க நாம படுற கட்டத்திலிருந்து படிக்கட்டு ஏத்தினார். சுமார் ஒரு 100 படிக்கட்டு இருக்கு. ஒரு பெரிய ஏணியை கொண்டு வச்சார். வச்சுட்டு கீழே நான் சம்சாரத்துல துன்பப்படுறதுனா கீழ்படிக்கட்டு. இது மாதிரி இது மாதிரி இது மாதிரி இது மாதிரி இது மாதிரி மேல போக முடியும். அது மொத்தத்தையும் ஒரு படிக்கட்டா வச்சுட்டார். இதைத்தான் பிரமேய சேகரத்தாலே சாதித்தார். ஆக தத்துவத்ரயம், தத்துவசேகரம், அப்புறம் பிரமேய சேகரம், அர்த்த பஞ்சகம். அர்த்த பஞ்சகம் தான் மிக்க இறநிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியின் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகயர்போன் யாழினிசை வேதத்தியல் அப்படிங்கறது அர்த்த பஞ்சகம். அந்த அஞ்சையும் விளக்கினார் அர்த்த பஞ்சகத்தாலே. மேலே அர்ச்சிராதி. அர்ச்சிராதினா அர்ச்சிராதி மார்க்கத்துல நாம பொறுப்பு போகும் இல்லையோ, அதை நாலு பிரகரணமாக பிரித்து நாம போற வழியிலெல்லாம் என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கும், அங்க போன பிற்பாடு எப்படி வைகுண்டநாதனை நாம அனுபவிக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப நன்னா விளக்கினார். இது அர்ச்சிராதியில பண்ணது. அப்ப தத்துவத்ரயம், தத்துவசேகரம், பிரமேய சேகரம், அர்த்த பஞ்சகம், அர்ச்சிராதி, இந்த அஞ்சு தத்துவத்ரய ரகசியத்ரய தத்துவத்ரய அர்த்த பஞ்சக விவரணத்துக்காக பண்ணார். கடைசி அஞ்சு சம்பிரதாய அர்த்தங்கள் நிறைய எழுதினார். அதிலே பிரபன்ன பரித்ராணம், அதே போல பெருமானுடைய வைபவத்தை சொல்றதுக்காகவே ஏற்பட்ட நவவித சம்பந்தம், நவரத்ன மாலை, இதெல்லாம் அதுல இருக்கக்கூடியது. பிரபன்ன பரித்ராணம், ஈஸ்வரன் தான் நமக்கு எப்பவுமே ரட்சகன், மத்தாறு ரட்சகர்கள் ஆக மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக பிரபன்ன பரித்ராணம். அடுத்து சம்சார சாம்ராஜ்யம்னு ஒரு கிரந்தம். இந்த சம்சாரத்தை சாம்ராஜ்யமா நினைச்சு நாம வாழ்ந்துட்டு இருக்கோமா? அப்படி இல்லே, இதுதான் சாம்ராஜ்யமே இல்ல, இது வெறும் நரகம். அதை தெரிஞ்சிக்காம நீங்க சம்சாரத்தை சாம்ராஜ்யமா நினைச்சிட்டு இருக்கீங்க. வாழறது, குதிரை, தேரு, காலாட்படை, ஆனப்படை, குதிரைப்படை, நாம தூங்கறது, அனுபவிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெறறது, எல்லாத்தையும் இந்த சாம்ராஜ்யத்துல விளக்கினார். அது அத்தனை எங்கெங்க எங்கெங்க கொண்டு போய் விட போறதுங்கிறதையும் சொன்னார். இதை தாண்டி எப்படி நாம மோட்சம் போகணும், பகவான் அதுக்கு அனுகிரகிக்கிறாங்கிறதையும் சொல்லிட்டான். அதனால அது சம்சார சாம்ராஜ்யத்தில். ஆக சம்சார சாம்ராஜ்யம், பிரபன்ன பரித்ராணம் ரெண்டு சொன்னேன். அடுத்து நவவித சம்பந்தம், நவரத்ன மாலை. நவவித சம்பந்தம் பகவானுக்கு நமக்கு உண்டான 9 சம்பந்தங்களை விளக்கினார். பிதாச ரக்ஷக சேஷி பக்தாஜ்யோ ரமாபதி சாமி ஆதாரோ மமாத்மாச போக்தாச்சாத்தியம் அனூதிதா என்கிற 9 சம்பந்தங்கள் அதை விளக்கினார். நவரத்ன மாலை கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். காசு கொடுத்தா கிடைக்காது, மனம் இருந்தால் கிடைக்கும். மனமுடையீர் என்கிற இதுக்கு இது மர்மஸ்பரிசின்னு அழகமனவாள பெருமாள் நாயனார் சாதித்தார். தோல் குறையே போமதுக்கு பழுதிலா உழுகல் ஆறு வேணும், ஆனா மனமுடையீர் என்கிற இதுக்கு ஸ்ரத்தையே அமையும் என்று சாதிக்கிறார். அதனால இதுக்கு தேவை மனம். எண்ணும் மனமுடையீர் அண்ணன் திருநாமன் தென்னன்னாரணமே அழ்வார் பாடினார். நம்ம மனசு தேவை நவரத்தனமால தெரிஞ்சுக்கணும்னா. அதுல என்ன சொல்றாருன்னா, நம்முடைய தேகம், நம்முடைய பந்துக்கள், ஆச்சாரியர்கள், பிராட்டி, பெருமாள், தேவதாந்தரங்கள், ஸ்ரீவைஷ்ணவர்கள், அவைஷ்ணவர்கள், இத போல 9 பேரிடத்துல நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றார். இதத்தான் நவரத்ன மாலைங்கிற கிரந்தத்துல சொன்னார். கடைசி ஸ்ரீவச்சன பூஷணம். அதனால 5 கிரந்தங்கள் சாம்பிரதாயகமான அர்த்தம் சொல்றதுக்காக. அதிலே சீர் தூக்கினால் திகழ் வதன பூடனத்தின் சீர்ம ஒன்னுக்கில்லை புகழல்ல இவ்வாறத்தை மெய்யப்போது உய்ய நினைவுடையீர் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மணவாள மாமனிகளும் ஒரு பாட்டு உபதேசம் பண்றார், செய்யவே மாட்டார். அவர் அர்த்தத்தை தான் எழுத வருவர். பண்றதெல்லாம் இங்க ராமானுஷர் பண்ணிவிட்டார். இனிமே நாம் யார் உபதேசம் பண்ண, நமக்கு பண்ண வேண்டிய தேவை இல்லை. அந்த சுவாமி என்ன சாதித்து போனாரோ அதுதான் உஜ்ஜீவனத்துக்கு ஒரே உபாயமே தவிர அவரே உபாயம். அதுக்கு மேல நாம எங்க போய் பற்ற போறோம்? ராமானுஜர் திருவடிகள் உபாயம்னு இருந்தது மணவாள மாமனிகளுடைய ரொம்ப முக்கியமான கொள்கை. அதனாலதான் உபதேச ரத்னமாலையில் ஒரு கடைசியில சாதிக்கிறார், இந்த உபதேச ரத்தனமால தன்னை சிந்தகங்கள்னாலும் சிந்திப்பார் எந்த எதிராச இன்னொருளுக்கு என்ன விளக்காகி. என் பாட்டு பாடுங்கோ மோட்சம் கிடைக்கும்னு ஒரு சொல்லல, என் பாட்டு பாடுங்கோ இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு ஒரு சொல்லல, இந்த பாசுரத்தை சொல்லுங்கோ எதிராஜருடைய உனக்கு அனுகிரகம் கிட்டும், அதை வச்சுன்னு என்ன பண்றது சுவாமின்னு அதை நம்பருமாட்ட தான் கேட்கணும். அதை வச்சு என்ன பண்ணலாம்னா, திருவேங்கடமுடையான கேட்டா சொல்லுவர், நம்பருமாள கேட்டா சொல்லுவர், உடையவர்ங்கிற பட்டத்தை கொடுத்து உபய விபூதியும் அவரிடத்திலே கொடுத்து நீர் பார்த்து யாருக்கு மோட்சம் என்று சொல்லுகிறீரோ அவன் வந்து அடைகிறான். விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயின் தாட்டி பஞ்சகத்துல குரத்தாழ்வான் தெரிவிக்கிறான். எங்க ராமானுஜர் கைகாட்டாரோ அது விஷ்ணுலோகம். வைகுண்டத்தை பார்த்து கூட அவர் கைகாட்ட வேண்டாமா? அவர் எங்க கை காட்டுறாரோ வைகுண்டம் அங்க வந்துடும். என்ன சுவாமி மறதியில எங்கேயான கை காமிச்சிட்டார்னா அதுக்கு நாங்க போடுவோமா? வைகுண்டம் அங்க வந்துடும். இன்னொரு இடத்துக்கு ஒரு நாள் நாம போகவே மாட்டோம். அதைத்தான் திரிபுராதேவியார் தெரிவித்தார். இன்னைக்கு ஏதோ எங்க ராமானுஜர் பார்த்து நாராயணன் காலில் விழுகிறார் விழறோம், நாளைக்கு அவர் பார்த்து காடிச்சால் முறையில ஈசாண்ட முறையில தேவதை இருக்கு விழுன்னு சொன்னால் விழுவோம். அவ்வளவுதான் நமக்கு தெரியுமே தவிர நமக்கு சீர் தூக்க தெரியாது. சுவாமி பார்த்து யார் இடத்துல பச்சுந்ததோ பச்சுக்கிறோம். அந்த ஒரு அணிதர சாதாரணமான பிரதிபத்தி, அந்த பிரதிபத்தி நம்பிக்கை விசுவாசத்தினால மோட்சம் பெறுகிறோமே தவிர அதுக்கு ஓஹோன்னு வாசிச்சாத்தான் மோட்சம் ஒத்துன்னு சொல்லலே. அப்படியே நித்தகர்மானுஷ்டானம் அனுஷ்டானம் அவசியம் தேவை, ஆனா பிரதிபத்தி கண்டிப்பாக தேவை உண்டு. அதனாலதான் இந்த பாசரத்திலேயே தெரிவிக்கிறார், உய்ய நினைவுடையீர் உங்களுக்கு சொல்லுகின்றேன், வையகுரு முன்னம் ஒழிந்த வையகுருவான பிள்ளை லோகாச்சாரியர். அவர் எதை பாடினா 18 ரகசிய கிரந்தங்களை பாடினார் இல்லையோ, அதற்குள்ளே அவர் பாடின ஸ்ரீ வசன பூஷணங்கிற கிரந்தம் அதனன்னா அதனுடைய ஆழ்ந்த பொருளை ஆழ் பொருளை கற்று கற்று மட்டுமில்லை அதற்கு நேர் நிற்கை நேர் நிற்கை அறிந்து தெரிவித்தார். எப்படி சிவஜமோனத்தில் அர்த்தத்தை சொல்லியிருக்காரோ அறிந்து நில்லும், நீங்கள் நில்லும் அறிந்து சிவஜமோனத்தினுடைய ஆழ்ந்த பொருட்களை எல்லாம் அறிந்து அதை கேட்டு மனத்துல தேக்கிண்டு அதன்படி நடந்து இருங்கோள். இதுதான் நான் பண்ணுகிற உபதேசம். உய்ய நினைவுடையீர் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுக்கு சொல்றேன்னு மனோளவர்கள் நமக்கு இந்த ஒண்ணுதான் சொல்லியிருக்கார். நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சிவஜன்மோனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ராமானுஜர் 6 கட்டளைகள் வெளியிட்டார் வந்து. மனாளவர்கள் என்ன கட்டளை வெளியிட்டார்னா, ஒண்ணும் இல்லை சிவஜன்மோனம் கத்துங்க, கத்தபடி இருக்க பாருங்க, இருக்கேனேன்னு அங்க எழுந்தோம். அடுத்த பாட்டுல சொல்லிட்டார், தாராளமா இருங்கோ, 6 வசனபூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், 6 சொன்னேறி அனுட்டிப்பார், ஓரொரு உண்டாகிற அத்தனகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது. 6 வசனபூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், சிவஜமோனத்தினுடைய ஆழ்ந்த பொருட்களை சுலபத்தில் ஆறும் கத்துனட முடியாது. புருஷகார வைபவஞ்ச சாதனச்ச கௌரவம் ததிகாரி கிறிஸ்தமச தத்துரூப சேவனம் ஹரிதயாம ஹைதுகீம் குருவர் உபாயதாஞ்ச யா வசனபூஷணே அவதத் ஜெகத்குரும் தமாசிரையே என்று சாதிப்பர்கள். 6 பிரகரணத்தாலே சொல்லாத அர்த்தங்கள் இல்லை, சகலார்த்தங்களையும் சுருக்கி பிடித்து 6 பிரகரணங்களாலே தெரிவித்தார். 6 வசனபூடனத்தின் ஆழ்பொருளெல்லாம் அறிவார், இதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை யார் தெரிஞ்சிப்போறார்? 6 சொன்னேறி அனுட்டிப்பார், அப்படியே படிச்சா கூட யார் பண்ண போறான்? அனுட்டானத்துக்கு ஆள் பண்ண முடியும். பிளலோகஞ்சிய வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார், இதுக்கு யாரு தெரியுமா இருக்கலாம்? ஒருவர் பாடுற மனவாள மாமன்களாக இருக்கலாம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டார். இந்த ஒருவர் உண்டாகினா எங்கேயோ ஒருத்தர் இருக்கலாம்னா அவரை சொன்னார். அவர் கூட பிரதிவாதி பயங்கரம் அண்ணா, அவரை பத்தி வியாக்கியானத்தில் எடுத்திருக்கார் பிளலோகஞ்சியர் சுவாமி. மனவாளமன்களுடைய திருவடியே பச்சினவர் பட்டர்பிரான் ஜியர் சுவாமியும் பிரதிவாதி பயங்கரம் அண்ணனும் அண்ணனும் பொன்னடிக்கால் ஜி எஸ் சுவாமியும் இப்படி பல பேர் வந்து ஆச்சரித்தார்கள். அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னு கொண்டாடுகிறோம். 8 பேர் இருந்தார்கள் மனவாளவர்களுடைய சச்சிஷர்கள். அதே பொன்னடிக்கால் ஜியர் தான் இன்று அவனமாவது ஜியர் சுவாமி. அதே போல அண்ணன் கோயில் அண்ணன் சுவாமி, அது கோயில் அண்ணன் சுவாமி பட்டர்பிரான் ஜியர் சுவாமி திருவேங்கட பட்டர் சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணா எருந்தி அப்பா அப்பிள்ளை அப்பிள்ளார் போன்ற 8 பேரும் அட்டதிக்கஜங்களாக கொண்டாடப்படுறார்கள். இவர்கள்லாம் ஓரொருவர் உண்டாகில் அத்தனை ஆண் உள்ளமே அங்கொன்னும் இன்னொன்னுமாக ஒத்தர் இருக்கலாம், ஆனா அந்த ஒருத்தர் இருப்பதற்காக பெய்ய என்ன பெய்யும் மழை? யாரோ ஒத்தர் தான் இருக்காரே கவலைப்பட வேண்டாம், ஒன்னு இருக்கலாம். இது வியாக்கியானத்துல ரொம்ப அழகா தெரிவித்தார். ராமன் 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 சொல்றதுக்கு 5 முழுக்க லட்சம் ஜனங்கள் இருந்தாலும் இல்லையோ, ஆனா பரதன் சொல்றதுக்கு 1 சத்ருகன் தானே இருந்தான். ஆனால் ஆச்சாரிய நெட்டைக்கு அன்னைக்கு அவளு தான் ஆழ்நுட்டா, அது இன்னைக்கல்ல என்னைக்கு பார்த்தாலும் அவளு தான். பகவானுக்காக 10 ஆழ்வார்கள் பிறந்தார், ஆழ்வாருக்குன்னு ஒருத்தர் தான் அவர் தெரிவித்தார். முதற்கவி ஆழ்வார் அவர் ஒருத்தர் தான், உண்ட போது ஒரு வார்த்தை உண்ணாத போது ஒரு வார்த்தை பேசாமல் அவர்களை சிரித்திருப்பார் ஒருத்தர் உண்டிலே. பகவானே தெய்வம்னு சொல்ல எத்தனையோ ஆச்சாரியர்கள் அவதரித்திருக்கலாம், ஆனா ராமானுஜர் தெய்வம்னு சொல்ல ஓர் வடுக நம்பிகள் பிறந்தார். முதலவி சொற்படியே நிலையாக பெற்றோம் என்று மனவாளவன்கள் ஆர்த்தி பிரபஞ்சத்தில் தெரிவிக்கிறார். முதல்கவி ஆழ்வாருடைய நிலை நமக்கு கிடைக்குமா? உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மச்சரியா வடுக நம்பி நிலையை எனக்கு அருள் என்னே எதிராசா என்று அந்த நிலை எனக்கு கொடுக்க போறே. உள்ளுக்குள்ள பால் காய்ச்சின்றிருக்கார் வடுக நம்பிகள். வாசல்ல நம்பருமாள் எழுந்துள்ளார், ராமானுஜருக்கு பால் காய்ச்சின்றிருக்கார். வாசல்ல இருக்கிறா வாராயோ என்னாருக்கு திருவங்கியாழ்வார் கூப்பிட்டாப்ல கூப்பிட்டா எல்லாரும் எல்லாரும் வாங்க உள்ளுக்குள்ள என்ன பண்ணிருக்கீங்க பால் காய்ச்சின்னு கேட்க வெளியில அம்பருமாள் புறப்பாட்டுக்கு ஆறான செய்திக்காது போடா ஓடும் ஊரே நீங்க உள்ள என்ன பண்ணிருக்கீர்னா, உங்க பெருமாளை நீர் பாத்துக்கும், என் தெய்வத்தை நான் பாத்துக்கிறேன், பால் காய்ச்சறதுதான் என் வேலையை தவிர நான் கொஞ்சம் விட்டுட்டு போறது அது கூட சூடா போச்சுன்னா ராமானுஜருடைய பவளத்துக்கு அது ஏற்றதாக இருக்காது. தவோஷ்டமாக காய்ச்சி நாம் பாலுவது கொடுக்க வேணும். இது வடுக நம்பிகளுடைய நிலை. ஒரு கிடாம்பி ஆச்சான் இருந்தார், திருக்கோட்டியூர் நம்பிகள் வருகிறார், யாரோ ராமானுஜருக்கு விஷமிட்டு விட்டார்கள்னு கேள்விப்பட்டு ஓடி வரார். அப்ப காவிரி ஆற்றங்கர மணல்ல கீழே விழுந்து ராமானுஜர் தண்ட சமர்ப்பிக்கிறார். சவந்த திருமேன் ஆதிசேஷ அவதாரம் அல்லி நல்ல ஏற்கனவே காழாய சோபி கவனிய சிகா நிவேசன் தண்ட திரையோஜலகரம் விமலோபதீபத்தம்னு உயர்ந்த திருமேன். அந்த திருமேனி சவந்து போச்சு, ஒத்தரும் பேச முடியல. ஆச்சாரிட்ட சேவிச்சோம்னா அவர் எழுந்திருன்னு சொல்ற வரைக்கும் சேவிச்சிருக்கணும், இது ஒரு வழக்கம். அதனால ராமானுஜர் எழுந்திருக்கலே, அவரானா திருக்கோட்டி வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார். பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு ஆச்சாரியன் வாக்கியத்தை மீறி பேசுறதுக்கு அவளுக்கு தெம்பு இல்ல, பேசாம பாத்துருந்தான். கிடாம்பி ஆச்சான் வந்தவர் தூக்கி எடுத்து தம் மடியில வச்சிருந்தார். சுவாமின்னு தேவரில் ஆச்சாரியன் தான், ஆனா அதுக்குன்னு இது கூடாது, நம்ம ராமானுஜன் திருமேனி நமக்கு முக்கியம் அப்படின்னு கிடாம்பி ஆச்சான் சொன்னவொடனே நம்பிகள் ஆதரத்தோட சிரித்து, ஆச்சான் இவர் ஆரம்பத்திற்கு தான் நான் தேடி இருந்தேன், என் வாக்கியம் கூட முக்கியம் இல்லை, ராமானுஜன் திருமேனி முக்கியம்னு சொல்லுவதற்கு இந்த கோட்டியில ஒருத்தர் இருக்கிறாங்கிறதுக்காகத்தான் நான் தேடினேன். எப்ப நீர் அதை சொன்னீரோ இனிமே உம்முடைய திருக்கரத்தாலே தான் அவர் உணவு இருந்துவர் என்று ராமானுஜருக்காக விதித்தார்னா அது அவருக்கு இருந்த பதிவு. அதனால என்றோ ஒருத்தர் ஒருத்தர் தான் ஒரு ஒரு வார்த்தையே சொல்ல முடியும். இப்போ திருக்கண்ணபுரம்னா நானும் சொல்லலாம் நீங்களும் சொல்லலாம், நல்லா இருக்காது. திருமங்கையாழ்வார் சொன்னத்தான் நல்லா இருக்கும். திரு தொலைவெல்லி மங்கலம்னு சொன்னா எல்லாரும் சொல்லலாம், நம்மாழ்வார் சொன்னாத்தான் நல்லா இருக்கும். அதை போல எப்பெருமானாரேன்னு சொல்லணும்னா சோமாஜி ஆண்டான் அனுகிரகிக்க வேணும் அப்படின்னு சொல்லுவார்கள். இவர்கள்லாம் ராமானுஜரே தெய்வம்னு இருந்துட்டு இருந்தவா. வடுக நம்பிகள் ராமானுஜனுடைய பாதுகையை எழுந்துள்ள பண்ணிட்டு இருக்கார். பெருமாள் பொட்டியும் கட்டிக்கிறார், ராமானுஜனுடைய பாதுகையும் எடுத்துக்கிறார், பொட்டிக்கு மேல பாதுகை வச்சு விடுறார். வச்சுன்னு நடிச்சு போனா சாமி ஒரே துடித்து போயிடு, என்ன நம்பி விடுதா இந்த மாதிரி நீ பண்ணலாம் பண்ணலாம், நம்மளுடைய பாதுகை போய் வச்சிருக்கீரண்ணா. ரெண்டு எனக்கு தெய்வம், உமக்கு தெய்வம் அது, எனக்கு தெய்வம் இது, எனக்கு ஒண்ணு இதுல குறைஞ்சு போட்டதா தெரியல அப்படின்னு சொல்லியே தான் எழுந்துள்ள பண்ணி கொண்டு போனார்னு சொல்லுவார்கள். அதனாலே அந்த நிலை வருவதுங்கிறது அன்றே துர்லபம். ராமன் ராமனுக்கு, பரதன் ராமனுக்கு, லட்சுமணன் ராமனுக்கு, ஒரு சத்ருகிரன் தானே பாகவத வைபவத்துக்காக இருந்தான், பத்து ஆழ்வார்கள் பிறந்திருக்கிறச்சே ஒருத்தர் மட்டும்தானே பாகவத நம்மாழ்வாருக்காக தான் சிஷ்யன் இருந்தான். அதனால அன்னிலேருந்தே தான் நிலைமே. ஆனால் அவர்கள் கவலையப்படுற ஓரொரு உண்டாகிய அத்தனை ஆள் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது என்றோ ஒருத்தர் இருந்தால் கூட போதும், எல்லாருக்கும் அது கிடைத்து விடாது என்று சிவஜெர்மோனத்தினுடைய மகாத்மத்தை எடுத்து சொல்லிட்டு மேற்கொண்டு 60லிருந்து 70வது பாசரம் வரை சிவஜெர்மோனத்தினுடைய தாத்பரியம் என்னங்கிறத வெளியிடுகிறார். அப்ப சொல்லுகிறார், நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமோ, ஆச்சாரியாபிமானத்தோட இருக்க வேண்டியதுதான். ஞானம் அருட்டான மிகை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் கொடுனன் தானே வைகுந்தன் தரும். பையரவில் மாயன் பரமபதம் உங்களுக்காம் கையிலங்கு நெல்லிக்கனி. ரொம்ப சுலபமா உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்குங்கிறதையும் சொன்னார், கிடைக்காதுன்னு சொல்லிட்டார். ரெண்டு பாசுரத்திலையும் பார்ப்போம். ஒரு பாட்டாரே உங்களுக்கு கண்டிப்பா முக்தி கிடைக்காதுன்னு வச்சுட்டார். என்ன இந்த மாதிரி அவர் பேசவே மாட்டாரே, ஏன் அப்படி சொல்லிட்டாருனா, எது இந்தாத்தத்தை பண்ண வைக்க மாட்டலா, எது செய்ய வேணுமோ அத்தை செய்ய வேண்டும். நாம் என்ன செஞ்சுட்டோம்னால் ஆச்சாரியனுடைய திருவடிகள்ல அன்பு இல்லாதார், அன்பு தன்பால் வைத்தாலும் அம்பு எய்வோன் விண்ணாடு தானடிக்க வேண்டீரான் அதலால் நன்னார் அவர்கள் திருநாடு. நாம் ஆச்சாரியனிடத்துல பிரதிபத்தியோடு இருக்கணும், ஆச்சாரியனே தான் நமக்கு பகவானை காட்டி கொடுத்தாருன்னு இருக்கணும். அப்படி இல்லாமல் நேர பகவான் பத்திரத்து போகணும்னு வச்சுங்கோ, ஆச்சாரியனை விட்டுட்டோம், விட்டுட்டு நேர பகவான் நினைச்சிருந்தோம்னால் அப்ப பகவான் அவளுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு ஏன்னா புலரோகஞ்சிய வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார், விண்ணாட்ட காட்டிலும் தான் மிகுந்த பிரீதியோட நினைத்திருக்கிற ஆச்சாரியனிடத்தே இவனுக்கு பிரீதி இல்லாதபடியால் பகவானுக்கு இவனுக்கு மோட்சம் கொடுப்பதில் பிரீதி இல்லாமல் போகிறது. அவனுக்கு பிரீதி இருக்கிறது இல்லை, எங்கிட்ட பிரீதி நீ வச்சியானா, நீ என்ன உனக்கு விதிச்சிருக்கியோனா அதை செய், அதை விட்டுட்டு எங்கிட்ட வரேன் எங்கிட்ட வரேன்னு இருந்தியானா. நாம வந்து இன்ன பாடத்தை படின்னு வாத்தியார் சுவாமி கொடுத்துருப்பா, ஒரு பிள்ளைக்கு என்ன தெரிவிக்கிட்டுவா, ஒரு பொண்ணை பார்த்து என்ன தெரிவிக்க வாங்குறா, அதுதான் பக்கத்து வகுப்புல இருக்கிற ஒரு பாடபுஸ்தத்தை வாங்கி அதை ரொம்ப நன்னா எழுதி எடுத்துன்னு போய் அதே வாத்தியார்கிட்ட காமிச்சு எனக்கு 100க்கு 100 போடுதான் முதுகலை விழும், கண்டிப்பா மதிப்பெண் விடவே விழாது. அவாவா பாடத்தை அவாவா எழுதினு வாங்குவோம்னா அதை விட்டுட்டு இன்னொருத்தர் பாடத்தை நான் எழுதினு போனா எனக்கு ஞானம் தாண்டப்படுவாளா, விட மாட்டான். அதை போல பகவான் நமக்கு விதிச்சிருக்கிறது ஆச்சாரியனிடத்தில் அபிமானத்தோட இரு, அதை விட்டுட்டு நான் உங்ககிட்டயே வரேனே, நான் உங்ககிட்டயே வரேன்னு அவர் ஏற்றுக்கவே போறது இல்லை. அதனாலதான் விண்ணாடு தான் அழிக்க வேண்டியான், விண்ணாட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஆச்சாரியன் தான் உனக்கு புகழ்ந்து இருந்திருந்தா அவரைத்தான் பட்சணமே தவிர
பெரிய நிறுவனம் இருக்கும், நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணுவா. நமக்கு போய் அவன் முதலாளிகிட்ட கேட்போம், அடி இந்த கைங்கறி இருக்கு ஏதாவது பார்த்து செய்யும், அதுக்கு நான் ஒருத்தரை நியமிச்சிருக்கேன், நீங்க பார்த்தவர்கிட்ட சொல்லுங்க அவசியம் செய்வார், இல்ல இல்ல நான் உங்களே பாக்குறேன்னு அப்படின்னா கோபம் வந்து கிடைக்கிறது கிடைக்காதுன்னு. அவர் ஒருத்தர் அதுக்கு நியமிச்சு வச்சிருக்காருன்னா அங்கதான் தாமரத்தையும் போய் வாங்கிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நேர நேரம் போயிருந்தோம்னா. அதனால ஆச்சாரியிடத்திலேயே வெட்ட எடுத்து அந்த பிளரோகஞ்சிய வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார், நமக்கென்னு சரணாகதி அனுஷ்டித்து நமக்கென்னு மோட்சம் தரவல்ல ஒரு ஆச்சாரியன் இருக்கும் போது நாமே இதை பத்தி கவலைப்பட போடுகிறோம். நற்றாதை சொம்புதல்வ தம்மதன்னோ தாயமுறதான் ஆர்த்தி பிரபந்தத்தினுடைய கடைசியில சாதிக்கிறார், இந்த வரங்க திருதிருணி என்ன எந்த எதிராஜக்கு இந்த வரம் சிந்த செய்யில் நத்தாதை சொம்புதல்வர் தம்மதன்னோ தாயமுறைதான். பகவானிடத்திலே கஜத்ரயத்தை அருளி செய்துவிட்டு அவனிடத்துல விண்ணப்பிச்சுட்டு எனக்கு கொடுத்த மோட்சானந்தம் மொத்த பேருக்கும் வேணும்னு ராமானுஜர் வாங்கி வைத்தார் ஒன்று. அப்படி ஒரு ஆச்சாரியத்தை நமக்கு வாங்கி கொடுக்கறதுக்கிறச்சே நாம் எதுக்கு கவலைப்பட வேண்டும்? அன்னை குடிநீரருந்தி முறையூன் குழவி தன்னுடைய நோயை தவிராளோ என்னை எதிராஜா எனக்கா நீ செய்தால் உனக்கது தாழ்வோ உரை. எதிராஜா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா குழந்தைக்கு நேரம் ரொம்ப பச்சை குழந்தை, அதனால அதுக்கு நேரம் மருந்து கொடுக்க முடியாது. தாயார் மருந்து சாப்பிட்டு தாய்ப்பால் மூலமா மருந்த புகட்டி குழந்தைக்கு சரியாக்கணுமா? அதை போல இப்போ நாங்கெல்லாம் பச்சை குழந்தை ஆட்டம், எங்களுக்கு ஒன்னும் சேவிக்க தெரியாது, சரணம்னா என்னதுன்னே தெரியாது, ஸ்தோத்திர மன்றத்துக்கும் தெரியாது, கர்மஜான பக்தியோகமும் தெரியாது. ராமானுஷா உண்மை தாயாக பற்றினோம், இனிமே எப்ப பச்சை குழந்தைக்கு நீர் தானே மருந்து சாப்பிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணி ஆகணும், அப்ப நீர் என்ன வேணுமோ பெருமாள்கிட்ட கேட்டுக்கணும், கேட்டதை நம்ம இடத்துல கொடுத்துரும். என்னே எதிராசா எனக்கா நீ செய்தால் உனக்கது தாழ்வோ உரை. உடனே சொன்னார், அந்த குழந்தைய தானே மருந்து சாப்பிட விடாம இந்த அம்மா என்ன கெடுக்கிறாளே ஆறு சொல்ல மாட்டான், தாயினுடைய பரிவத்தானே கொண்டாடுவார்கள். அதே போல ராமானுஷா எனக்காக நீ செய்தா என்னால் ஒரு பரிவு கொண்டாடப்படும், ஆறு மிகழ மாட்டார்கள் என்ன சுவாமியினிடத்திலே விண்ணப்பித்துக் கொள்ளுகிறார். அதனாலதான் இந்த இடத்திலையும் விண்ணாடு தானறிக்க வேண்டியதான், அதனால் நன்னாரவர்கள் திருநாடு ஆச்சாரிய பிரதிபத்தி இல்லாதவர்கள் திருநாட்டை அடையப்போவதே இல்லை என்னும் உறுதியா தெரிவித்தார். அடையணும்னா என்ன பண்ணணும்னா ஞான அனுஷ்டான மிகை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொழுன தானே வைகுந்தன் தரும். ஞானோஷ்டானங்கள் இருக்கிற ஆச்சாரியனை போய் பற்றிக்கோ, பற்றிவிட்டால் பெருமாள் ஒண்ணு யோசித்தெல்லாம் கொடுக்க மாட்டாராம். அதே காஞ்சி சுவாமி எழுந்துள்ள இருந்தார் வந்து அந்த சுவாமி ரொம்ப வேடிக்கையா தெரிவிப்பார். தானே வைகுந்தன் தரும்னா இப்போ இங்க எல்லாரும் வந்திருக்காள் வந்து கீழே போய் பிரசாதம் எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சிருந்தோம், அதெல்லாம் கொடுப்பாளன் தானே கொடுக்குறா அப்படின்னு சொன்ன என்ன அதுக்குத்தான் இருக்கு, தானே பண்ணிட்டு போறா அப்படிங்கிற போல தானே வைகுந்தன் தரும். தானேனா பகவானே அர்த்தம் அல்ல, அவ்வளவு சுலபம் அர்த்தம், தானே பண்ணிட்டு போறா. இது என்ன பெரிய கேள்வி வேறையாங்கிற மாதிரி அதை போல ஆச்சாரியனை பற்றினுட்டோம்னா தானே வைகுந்தன் தரும். பெருமாள் ஒன்று மறுக்கவே போறது கிடையாது, தன்னடையே மோட்சம் கிட்டும். ஞான மருட்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் தேனார் கமல திருமாமகள் கொடுணும். இதுல கூட நாச்சியாரியும் சேர்த்திருக்கார், பகவானே கொடுத்துக்கலாமண்ணா. பிராட்டி புருஷகாரம் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான் என்று பிள்ளலோகாச்சாரியரே தெரிவிக்கிறார். பிராட்டி புருஷகாரமா இருக்கணும், அப்ப இவர் என்ன பண்ணுவார்னா அந்த பிராட்டி நடத்துல சேர்த்து வைக்கிறதே ஆச்சாரியன் தான். ஆச்சாரியன் கடக கிருத்தியம் பண்ணி பிராட்டி நடத்திலே சேர்க்க, பிராட்டி புருஷகார பூதையாக நம்மை பெருமானிடத்திலே சேர்ப்பிக்க பகவான் உபாயமாக இருந்து மோட்சம் கொடுக்கிறான். இது சம்பிரதாயத்தினுடைய ஆழ்ந்த கருத்து. ஆச்சாரியன் கடக கிருத்தியம் பண்ணுவர், பிராட்டியும் பெருமானையும் அறிவிப்பதே அவர் தான், அறியாதன அறிவித்தாத்தா என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆச்சாரியன் நேர பெருமாள், அதுக்கிட்டே இருப்பார். ஆழ்வார்க்கு யார் ஆச்சாரியன், ஆழ்வார்க்கு யார் ஆச்சாரியன், லட்சுமிநாதன் தான் ஆச்சாரியன், நேர அவனே இருந்தார். ஆனா நம்மாழ்வாருக்கு எல்லா அர்த்தங்களையும் போதித்தவர் விஷ்வசேனர். குரு பரம்பரையின்படி பார்த்தீர்கள் என்றால் விஷ்வசேனராலே அனைத்தும் அறிவிக்கப்பட்டவர் தான் நம்மாழ்வார். அதனாலே ஆழ்வார்களுக்கு நேர பெருமாள் ஆச்சாரியன். திருவங்கி ஆழ்வார் தமாசேனமே அங்கே விமணிக்கிறார், நேர போய் திருநறையூர் நம்பியின் இடத்துல போய் நீ பண்ணுனார். அந்த ஒரு பெருமாள் தான் அது தைரியம் இருந்தது, மற்ற ஆளுக்கும் தைரியமே வரல, மனுஷாளுக்கு நிச்சயமா தைரியம் இல்லை. இவர் குதிரை மேல திருவங்கி ஆழ்வார் நிற்கிறத பார்த்து எனக்கு வேற கை எடுத்தாலே நடுக்கும், இதுக்கப்புறம் சங்க சக்கர கோல வேற பிடிக்கணும், பிடிச்சிட்டு ஆறு பேருக்கு பண்றது இப்போ. அவருடைய மிடுக்கு அவருடைய தோரணையை பார்த்தாலே பயம் இல்லையா, திருநறையூர் நம்பிக்கை தான் நம்பிக்கை இருந்தது, அதனால அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்தான். சவரி பெருமாள் தேவலை அவருன்னு சாமர்த்தியம் பண்ணிட்டார், நீ அர்த்தத்தை நான் சொல்லுறேன், முதல்ல மூலம் வாங்கிட்டார்னா அப்புறம் அர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு இப்போ. அதனால மூலத்தை அவர் கொடுத்தார், அர்த்தத்தை திருக்கண்ணபுரம் சவரி பெருமாள் கொடுத்தார். அதனால அங்கிருந்து ஆச்சாரியர்கள்னா ஆழ்வார்களுக்கு பகவானே தான் ஆச்சாரியர். ஆனா பிற்பட்ட ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அவரவர்கள் ஆச்சாரியனை பற்றினார்கள். நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொழுதன் தானே வைகுந்தன் தரும். உய்ய நினைவுண்டாகில் உங்களுக்கு சொல்லுகின்றேன். உங்களுக்கு உய்வதற்கு நினைவு இருந்ததுனால் உங்குருக்கள் தம்பதத்தே வையும் அன்பு தன்னை உங்களுடைய திருவடி உங்களுடைய ஆச்சாரியனுடைய திருவடிகளிலே அன்பு வையுங்கோள். அப்படி அது இல்லேன்னு வச்சுங்கோ கிடைக்க போறது இல்லை. இருக்குன்னு வச்சுங்கோ பையரவில் மாயன் பரமபதம் உங்களுக்காம் கையிலங்கு நெல்லிக்கனி. பையரவில் மாயன் ஆதிசேஷ பத்தியங்கத்துல சயனிச்சிருக்கிற மாயனான எம்பெருமான் சீமன் நாராயணன் அவனுடைய மாயன் பரமபதம் ஸ்ரீ வைகுண்டம் உங்களுக்காம் உங்களுக்கு தான் யாருக்குமே இல்லை. கவலையப்படாதீங்களோ யாரெல்லாம் ஆச்சாரிய பிரதிபத்தியோட இருக்கீங்களோ அவர்களுக்கு தான் பகவானுடைய பரமபதம். பரமபதம்னா கட்டப்பட்டு அர்ச்சராதி மார்க்கத்தில் எங்கெங்கயோ சிரமங்கிறாளே கையிலங்கு நெல்லிக்கனி. இப்போ கையில இருக்குன்னா ஒரு நெல்லிக்காய் கையில வச்சுட்டா இதுக்கு என்ன போய் கண்ணாடி போட்டு வர தெரிஞ்சுக்கணுமா? இப்போ பார்த்தாலே இருக்கும் இல்லையோ. அதை போல சீவை குண்டம் உங்கள் கையிலேயே இருக்கும் பற்றி கொள்ளுங்கோள். இது இத்தனை ஏன் தெரிவிக்கிறார்னா வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி ஜஹாத புராணங்களாலே முதல் சூத்திரம் தொடங்கி கடைசியாக ஆச்சாரியாபிமானமே உத்தானகம் என்ன முடித்த வரைக்கு சுருக்கி பிடித்துத்தான் ஆச்சாரியனுடைய நிழலிலே ஒதுங்குங்கோள். அவர் உங்களுக்கு மோட்சம் பெற்றுக் கொடுக்கிறார். அப்படி பெற்றுக் கொடுப்பறான்னு கேட்டால் பகவானிடத்திலே நேரே சென்று பிரார்த்தித்தால் அவன் கையப்பிடித்து காரியம் கொள்ளுமா போதே. ஆச்சாரியன் திருவடிகளிலே இழிந்தோம் என்னால் அது பகவானுடைய திருவடிகளை பிடித்து காரியம் கொள்ளுமா போதே. ஒருத்தர் இடத்துல போறோம் அவர் கையை பிடிச்சுன்னு அவசியம் எனக்கு இந்த வேலை செய்யணும்னா உதறினா கூட உதறிவிடலாம். கையத்தானே பிடிச்சிருக்காரு. ஆனா கீழே விழுந்து நகராம அவர் காலை கட்டியா புடிச்சுட்டோன்னு வச்சுங்க உதறதுக்கே முடியாது. பகவானிடத்துல நேர போய் மோட்சம் கொடுனா அது கையை பிடிச்சுக்கிறா போலே உதறிடுவர். ஆனா ஆச்சாரியன் திருவடிகளை பத்தினுட்டோம்னா ஆச்சாரியன் வேறல்லர் பகவானுடைய திருவடிகள் வேறல்லர். அவரே தானே திருவடி. ஆனால் அவர் திருவடியை பத்தினுட்டோம்னா பெருமானுடைய திருவடியை பிடிச்சுக்கிறா போலே பகவானால் உதறவே முடியாது. அதனாலதான் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று கடைசியாக சொல்லி பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி, பிரபத்தியில் அசக்தனுக்கு இதுன்னு சாதித்தான். பக்தி பண்றது ரொம்ப அசக்தி அப்பிராப்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். பக்தியெல்லாம் நம்மளால முடியாது சுவாமி, நான் பிரபத்தி சரணாகத அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம். சரணாகதியிலையும் ஒரு கட்டம் இருக்கு, அது ரொம்ப சுலபம்னு சொல்லிடுவோமே தவிர ஈஸ்வர சுவாதந்திரம் இதற்கு குற்றம். நாம சரணம் பகவானிடத்துல வந்தால் கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்கு இல்லையோ இல்லையோ. வேணும்னா பண்ணுவார், வேண்டாம் விட்டுடுவார் இல்லையோ. இந்த விஸ்வாச மாந்தியம் ஈஸ்வர சுவாதந்திரம் இந்த ரெண்டதுக்கு குற்றம். சரணம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நிறைய விசுவாசம் மகாவிசுவாசம் இருக்கணும், இருந்தாட்டா அது பலிக்குமே தவிர சரணம்னு பண்ணிட்டோமே இவர் கொடுத்துருவார் இல்லையோ அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா கிடைக்கவே கிடைக்காது. சரணம் இருந்தா கண்டிப்பா கொடுப்பார். ரக்ஷிஷதீதி விஸ்வாசா என்று சொல்லுறது இல்லையா சம்ஹிதா வாக்கியம். அந்த விஸ்வாசம் குறைய ஆரம்பிச்சதுன்னா பிரம்மாஸ்திரத்துக்கு சணப்பகையை போட்டு கட்டினா போலே. பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு சங்கிரியை போட்டு அதே ஆளை கட்டி வச்சா பிரம்மாஸ்திரம் போயிடும், அது நிற்காது. அத போல சரணாகிய பண்ணிட்டு விஸ்வாசம் இருக்கணும். விஸ்வாசம் இல்லாமல் பெருமாள் கொடுத்துருவாரு நம்பி போய் பண்ணிட்டு வந்திருக்கேன், அநேகமா பண்ணிடுவார் நினைக்கிறேன், பண்ண மாட்டாரோ என்னமோ இப்படி எல்லாம் நினைச்சிருந்தா நடக்கவே நடக்காது. ஆகையாலேதான் விஸ்வாச குறைவுங்கிறது சரணாகத்தில ஒரு குறைபாடு. சரி, அதை கூட தாண்டிட்டோம்னு வச்சுங்க. ஈஸ்வரன் நிரங்குஷ சுதந்திரன். சுதந்திரனை பார்த்து நீ இப்ப கூடு அப்ப கூடுன்னு கேட்கறதுக்கே முடியாது. வனத்திடரை ஏறியாம் வண்ணம் இயற்றும் இதுவல்லால் மாறி யார் வைகிப்பார் மற்றும் அழ்வார் சாதித்தாரோ இல்லையோ. நான் ஏதோ குளந்தான் வெட்டி வச்சுக்கலாமே தவிர நிறைய குளத்தை விட்டுட்டு மழை மேகமே மழை கொட்டுனா கொட்டுமா? எல்லாம் கொட்டா தேள் தான் கொட்டும் நம்மளை. அதனால குளத்தை வெட்டி வச்சிருந்தோம்னா மேகம் மழை கொட்டுறதான்னு எதிர்தான் பார்க்கலாம். நின்னுவா மழதவழும் மேகவண்ணான் பகவான் தான் மேகவண்ணன். நாம சரணம்னு சொல்லிட்டு குளம் வெட்டிட்டு காத்துட்டு தான் காத்துட்டு இருக்கலாம். அவர் என்னைக்கு பொழிவரோ அன்னைக்கு தான் பொழிவர். நிர்பந்தப்படுத்துவதற்கு நம்மால் முடியாது, காத்து கொண்டு தான் இருக்கணும். திடீர்னு அவருக்கு தோணி இப்ப இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு என்ன பண்றது? அதனால நான் சுதந்திரனை பற்றின பொழுது அன்று தொடங்கிதானே இச்சம்சயம் உள்ளது. சுதந்திரனான சர்வேஸ்வரனை பத்தினிலேந்தே இந்த சந்தேகம் போகாது. இவர் என்ன பண்ணுவோம் அதனாலதான் சுதந்திரால பற்றவே கூடாது. நான் பரதந்திரர்களை பத்தினாத்தான் காரியம் நடக்கும். ஆச்சாரியன் பரதந்திரன் இல்லையோ, அவன் சுதந்திரனே இல்லையே. ஆச்சாரியனும் தன் ஆச்சாரியனுக்கு பரதந்திரன். இந்த லோகாச்சாரியர் தன்னுடைய சிவநிர்மோணத்தில் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஆச்சாரியன் தன் ஆச்சாரியனா தன் சிஷ்யனுக்கு நினைச்சு கூடாதான், இந்த சிஷ்யனை தன் சிஷ்யன் நினைச்சு கூடாதான், தன்னை இவனுக்கு ஆச்சாரியன்னு நினைச்சு கூடாதான். ஆச்சாரியன் என்னன்னு தான் நினைச்சு அவருக்கு ஆச்சாரியன் இதனால்தான் ஆர்வதன பூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார்னு சாதிக்கிறார். ரொம்ப சூத்திரம் சின்னதா இருக்கும், சூழலித்தமா இருக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாருங்கிறத எத்தனை பண்ணி வாசித்தாலும் கிடைக்காது. ரெண்டு மகனீயர்கள் வியாக்கியானம் பண்ணா திருநாராயணபுரத்து ஆய் ஜனன்யாச்சார்ய சுவாமி அந்த சுவாமி ஒரு வியாக்கியானம் அனுகிரகித்தார். விசதவாட்சிகாமணிகளான மணவாள மாமணிகள் விபுலமான வியாக்கியானம் வரும் கிரகித்தார். வியாக்கியானத்தை எத்தனை தரம் வாசிச்சாலும் வாசித்தே இருக்க வேண்டியதான். ரெண்டு கிரந்தம், ஒன்னு சிவபாஷத்தை ஒரு கையில வச்சுக்கணும், மத்தொன்னு சிவதன மோகனத்தை இன்னொரு கையில வச்சுக்கணும். ஆயுசு முழுக்க படிச்சாலும் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். திரும்ப திரும்ப எத்தனை தரம் படித்தாலும் முடிச்சுட்டோம் என்று சொல்லுவதற்கு மட்டும் வாய்ப்பே இல்லை. முடித்து விட்டோம் எண்ணம் மட்டும் அதுல கிடையவே கிடையாது. அதனாலதான் இது ஒருவர் உண்டாகும். இது எப்படி சொல்றது? இப்போ ஆச்சாரிய தன்னை ஆச்சாரியம் நினைச்ச கூடாது, இந்த சிஷ்யன தனக்கு சிஷ்யன் நினைச்ச கூடாதுன்னா எப்படி நினைச்சுக்கணுமா? ஆச்சாரியன் தன்னை பத்தி நினைக்கிறச்சே தன் ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் நினைச்சுக்கணும். தன் ஆச்சாரியன் சொல்லக்கூடாது, இந்த சிஷ்யனையும் என் ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் நினைச்சுக்கணும், தன் சிஷ்யன் நினைச்சுக்கவே கூடாது. அதனாலதான் ஒரு வழக்கம் உண்டு, ஆச்சாரியனிடத்துல ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்துக்கிறோம் பாருங்க, அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்துக்கிச்சு ஆச்சாரியன் தன் ஆச்சாரியன் தனியன சொல்லிடுவார். இவ ஸ்ரீபாத தீர்த்தம் தங்கிட்ட சேர்க்கிறதா அவர் சொல்லவே மாட்டார். தன் ஆச்சாரியனுக்கு தான் இவன் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கிறான். அதனாலே தாங்கிற ஒரு வியக்தியே இல்லாதா போலதான் ஆச்சாரியன் நினைச்சுக்கிறார். இது ஒரு சூத்திரம், புரியத்துக்கு சமமா இருக்கு பாருங்க. மேலும் புரிஞ்சாலும் நடைமுறையில வரணுமே, யாரால இப்ப நினைச்சுக்க முடியும்? இதை போல இப்போ சிஷ்யன் தன்னுடைய சொத்தை கொண்டு போய் ஆச்சாரியனுக்கு கொடுக்கூடாது, ஆச்சாரியன் சிஷ்யனுடைய சொத்தை வாங்கிக்க கூடாது, சிஷ்யன் எல்லா சொத்தையும் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிச்சுடணும். சிஷ்யன் எல்லா சொத்தையும் சரீர மார்க்கம் பிராணஞ்ச சத்குரு யோனிவேத ஏது, சரீரத்தையும் சொத்தையும் பிராணனையும் சத்குருவுக்கு சமர்ப்பித்து விட வேண்டும். சிஷ்யன் தன் சொத்தை சத்குருவுக்கு சமர்ப்பிக்க கூடாது, ஆச்சாரியன் சிஷ்யனிடத்திலேருந்து அவன் சொத்தை வாங்கிக்கூடாது. சமயம் என்ன பண்ண சொல்லிருக்கோம்? புரிஞ்சான்னு சொல்லிடா, வாண்டான்னு சொல்லிடா, என்ன பண்றோங்கிற சந்தேகம் வந்து முடிஞ்சு உள்ளது. ஆனால் அவர்கள் ரொம்ப ஆச்சரியமா அபிப்பிராயம் காட்டினார், எல்லாத்தையும் சிஷ்யன் கொண்டு போய் ஆச்சாரியிடத்துல சமர்ப்பிச்சுடணுங்கிறது உண்மை, ஆனால் அதை என்னதுங்கிற எண்ணத்தோட சமர்ப்பிக்க கூடாது. இது அவருடையது, அதை ஏதோ கொஞ்ச நாள் விட்டு வச்சிருந்தார், அவரிடத்திலேயே திரும்ப ஒப்படைச்சிட்டோம் என்கிற எண்ணத்தோட செய்யணுமே தவிர, இது என்னது நான் கொண்டு போய் ஆச்சாரியனுக்கு கொடுக்கிறேங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த எண்ணத்தோட கொடுத்தான்னா அதனாலதான் சிஷ்யன் தன் சொத்தை கொடுக்க கடவன் அல்லான், தன்னத்தை சிஷ்யன் கொடுக்க கூடாது. ஆச்சாரியன் சிஷ்யன் தன்னதுன்னு நினைச்சதை வாங்கிக்க கூடாது. அப்ப என்ன நினைச்சுக்கணும்? ஆச்சாரியனுடையதுன்னு நினைச்சிட்டு சிஷ்யன் எதை கொடுக்கறானோ அதை ஆச்சாரியன் வாங்கிக் கொள்ள வேண்டும். சிஷ்யன் ஆச்சாரியனுடையதான் ஆச்சாரியனுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். ஒருவேளை மாற்றி நினைச்சுட்டாள்னா சிஷ்யன் தன்னது நினைச்சன் ஆச்சாரியத்தில் கொண்டு போய் கொடுத்து கொடுத்துட்டா என்ன ஆகும்? வாய்ண்டா என்ன ஆகும்? நான் கொடுக்கில் கள்ளனாம் கொள்ளில் மிடியனாம், கொடுக்கில் கள்ளம். இப்ப நாம கொண்டு போய் என்னது நினைச்சுன்னு ஒரு சொத்தை ஆச்சாரியத்தில் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன ஆகும்? எனது அது அவரு சொல்லியோ, அப்ப அவருதையே களவாடி அவர்கிட்டயே கொடுத்துட்டேன்னு சொல்லியோ, அப்ப நான் தான் கள்ளம், நான் திருடன் தானே, இன்னொருத்தரதை வாங்கி அவரிடத்துல கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன இப்போ? அதனால கொடுக்கில் கள்ளனாம் கொள்ளில், அவருதுன்னு நினைச்சுன்னு கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லச்சு. அப்படி நினைச்சுன்னு கொடுத்தா கூட ஒரு ஆச்சாரியன் வாங்கிட்டான்னு வச்சுங்க, கொடுக்கில் மிடியன் தரித்திரன் அர்த்தம், ஒண்ணும் இல்லாததுனால வாங்கிட்டார்னா இல்லைன்னா கையெழுந்திருக்க மாட்டார். கொடுக்கில் கள்ளலாம் கொள்ளில் மிடியனாம் கொள்கொடை மாறாடில், இந்த கொடுக்கிறதோ கொடுப்பதோ மாறாடுனால் இருவர்க்கும் சொரூபம் குலையும், ஆச்சாரிய சொரூபமும் குலஞ்சிபடும், சிஷ்ய சொரூபமும் குலஞ்சிபடும். இது சில சூத்திரங்கள் ஆச்சாரியனை பத்தி, சிஷ்யனை பத்தி நிறைய சூத்திரம். ஆனாலும் சாதித்தார் ஆச்சாரியனுக்கு 14 சூத்திரம் தான், சிஷ்யனுக்கு இத்தனை சூத்திரம் இருக்கேன்னா ஆச்சாரியர்கள்லாம் ஒழுங்கா இருந்துருவா நமக்கு தான் தெரியாது. அதனாலதான் சிஷ்யனுக்கு இத்தனை சூத்திரங்களையும் அமைத்தார். அப்ப ஆச்சாரிய பிரதிபத்தியே தான் நமக்கு உபாயம். ஈஸ்வரனிடத்திலே சுவாதந்திரம் இருந்தால் மோட்சம் கிட்டாமல் போகலாம். நிறைய பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி, பிரபத்தியில் அசக்தனுக்கு இது ஆச்சாரியாபிமானம் தான் ஒரே உபாயம் என்று பஞ்சமோபாய நிஷ்டைன்னு சொல்லுவார்கள், சரமபருவ நிஷ்டைன்னு சொல்லுவார்கள். அந்த நிஷ்டையத்தான் சுயர்மூனத்திலே யோகாச்சாரியர் வெளியிட்டார். அதே நிஷ்டையை அவர் வெளியிட்ட பிரகாரம் மணவாழ் மாமரிகளும் தன்னுடைய உபதேச ரத்தனமாலையில் 60வது பாசனத்திலிருந்து 70வது பாசனம் வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமா வெளியிட்டார். ஏதோ இருக்கிற அவகாசத்துக்கு அனுகுணமாக ரெண்டொரு விஷயங்களை மட்டும் விண்ணப்பம் பண்ணும் பாக்கியத்தை இன்று பெற்றோம், நாளை இது தொடரும். அதனாலே அவசியப்பட்ட அடுத்து என்ன நிகழ்ச்சிகள்ங்கிறதை அறிவிப்பு பண்ணுவார்கள். அவசியம் எல்லாரும் கலந்து கொண்டு நாளை முன்னாள் சாத்து முறையிலையும் ஈடுபட வேண்டும் பிரார்த்தித்து அமைகிறேன். நாளைக்கு மாசத்தகம்பன் மணவாள மாமனில் வந்திருக்கிறேன். ஆற்றில் கரைந்த ஒளியல்லவோ தமிழ் ஆரணமே, மணவாள மாமனிகள் அவதரித்து ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களை எப்படி ரட்சித்து கொடுத்தார்ங்கிறத பற்றி நாளைக்கு உபன்யாசம். அவசியம் எல்லாரும் இடத்துல எல்லாரும் கூடியிருந்து முதலாழ்வார்கள் உற்சவம், மடலோகாச்சாரியர் உற்சவம், மணவாள உற்சவங்கிறது கொண்டாடுவதே ஆச்சாரியருடைய திருவுள்ளத்துக்கு உகந்ததாகத்தான் இருக்கும். மேன்மேலும் கைங்கரியம் வளர வேண்டும். இந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருந்தேன், வந்திருக்கே சன்னதி ஒரு சின்ன இடத்துல இருந்தது. இந்த விக்கிரகங்கள் பெருமாள் எல்லாரையும் அவருடைய இல்லத்திலே அவருடைய வீட்டுலதான் போய் சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சது. இந்த பெருமாளுக்கு முன்னாடி ஒரு தினம் கத்தியத்திரையும் சொல்லியிருக்கேன், அப்படித்தான் ஞாபகம் அடி எனக்கு. அதனால 3 கத்தியங்களையும் அவர்கள் இல்லத்திலே சொல்லும் பாக்கியம் கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு பெரிய இடத்துல வந்து எழுந்து வெளியிட்டார். ரொம்ப சீக்கிரம் பெரிய கோயிலாக கட்டிக்கொண்டு அடியார்களுக்கெல்லாம் அனுகிரகிக்க வேணும், அவர்களுடைய குடும்பத்தாருடைய க்ஷேம லாபத்தையும் அவர்களுக்கு நிறைய சக்தியை கட்டி முடிக்கிறதுக்கு வேண்டி ஆயுசு ஆரோக்கியம் சக்தி செல்வம் எல்லாத்தையும் ராமானுஜர் அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்.